From the Conference Center at Temple Square in Salt Lake City, this is the 179th Annual General Conference of The Church of Jesus Christ of Latter-day Saints, with speakers selected from the general authorities and general officers of the church, and music for this session by the Mormon Tabernacle Choir. Members and officers of the church have come from all areas of the world to receive counsel and instruction from their church leaders. This broadcast is furnished as a public service by Bonneville Communications. Any reproduction, recording, transcription, or other use of this program without written consent is prohibited. Thomas S. Monson, President of the Church, will conduct this session.
Brothers and sisters,
we welcome you to the first session of the 179th Annual General Conference of
இங்கே இந்த மாநாட்டு மையத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் அங்கத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் எங்கிருந்தாலும் உலகம் முழுவதும் உள்ளவர்களுக்கும் எங்களின் விசேஷ வரவேற்பை அளிக்கிறோம். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கும் பொது அதிகாரிகளையும் பொது துணை சங்க தலைவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உலகத்தில் அநேக பகுதிகளில் உள்ள ஒரு மாபெரும் பார்வையாளர்களுக்கு இந்த மாநாட்டை கொண்டு செல்ல ஒரு பொது சேவைகளை நாங்கள் சேவைகளை அளிக்கும் அநேக தொலைக்காட்சி வானொலி நிலையங்கள் செயற்கொலை மற்றும் கம்பி இணைப்பு அம்புகளில் நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். கிளே கிறிஸ்டின்சன் மற்றும் ஆண்ட்ரூ உன்ஸ்வெட் ஆர்கன் வாசிக்க எட்கர் தன்வாசன் மற்றும் மேக் வாலிபரின் வழிநடத்தலில் கீழ் இந்த கூட்டத்திற்கான இசை ஆசாரிப்பு பாடல் குழு வழங்கப்படும். காலை எழுந்து என்ற பாடலை பாடற்குழு இந்த கூட்டத்தை ஆரம்பித்து இப்போது நமக்காக பரிசுத்த வான்களே முன்னேறுங்கள் என்ற பாடலை பாடுவார்கள். பின்னர் எலும்புதின்மாரின் மூப்பர் சார்ல்ஸ் டிரெல் ஆரம்ப ஜெபம் ஏறெடுக்கப்படும்.
நீங்க அது நான் வாங்கியிருக்கணும். நீங்க மைக்ரோசாஃப்ட்
Our beloved Heavenly Father,
எங்கள் பரமபிதாவே, இந்த அழகான இசை பாடல்களுக்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். எங்களை இயேசு கிறிஸ்து இடம் வர அழைப்பதற்காக எங்களை மீட்பராகவும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் அநேக பூமிகளில் அல்ல கோணைகளிலிருந்து வந்திருக்கிறது இந்த வார்த்தைகளை கேட்க தீர்க்கதரிசியும் இந்த ஜீவிக்கிற தீர்க்கதரிசனிக்காகவும் தாமஸ் எஸ் மான்சனுக்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம்.
To the moral, temporal, spiritual storms of life. Help us now, Father, to open our hearts and our minds to the promptings of the spirits.
எங்களை எங்களுடைய ஆத்மாக்களை
to bind ourselves to act in all holiness.
கர்த்தரை நேசிக்க உதவி செய்ய வேண்டும் என்று தேவனை வேண்டிக்கொள்கிறோம். இதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம். ஆமென்.
It will now be my pleasure to address you. And following my remarks, the choir will sing.
இப்பொழுது உங்களை உரையாற்ற நான் மகிழ்ச்சியுடன் கேட்கிறேன். எனது உரைக்கு பின் இஸ்ரவேல் இஸ்ரவேல் தேவன் அழைக்கிறார் என்ற பாடலை பாடுவார்கள். பாடலுக்கு பின் 12 அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் ராபர்ட் ஏ ஹால்ஸ் நமக்கு உரையாற்றுவார். அவரை தொடர்ந்து ஆரம்ப வகுப்பின் தலைமையில் முதல் ஆலோசகர் சகோதரி மார்க்கெட் எஸ் உரையாற்றுவார். அவருக்கு உரைக்கு பின் இளம் ஆண்கள் பொது தலைமையின் இரண்டாவது ஆலோசகர் சகோதரர் மைக்கேல் ஏ நீட்டன் நம்மிடம் உரையாற்றுவார். என்னுடைய சகோதர சகோதரிகளை, இந்த 179வது வறண்டாத பொது மாநாட்டை நாம் ஆரம்பிக்கும் போது 12 அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் ஜோசப் பி வர்தலின் இங்கு இல்லாத துக்கத்தை நாம் கவனிக்கிறோம். அவரது மறைவுக்காக நாம் துக்கப்படுகிறோம். அவரை அதிகமாய் நினைக்கிறோம். அவரது குடும்பத்திற்கு நாம் அன்பை தெரிவிக்கிறோம். இந்த மகத்தான பணியை திரைக்கு மறுபக்கத்தில் அவர் செய்கிறார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் இறந்த பிறகு அந்த இடத்துக்கு அங்கத்தினருக்கு 12 அப்போஸ்தல அங்கத்திற்கு இடமாக இருந்தது. நாங்கள் அநேக ஜபத்தினாலும் செய்து அவருடைய நாமத்தை நாம் உங்களிடம் பெறுகின்றோம். உங்கள் ஆதரிப்பதற்காக நீல் லிண்டன் ஆண்டர்சனை ஆதரிப்பவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அவரை ஆதரிங்கள். அதற்கு எதிராக இருந்தால் நீங்க ஆதரிப்பிற்காக நன்றி சொல்கின்றோம். அவருடைய பெயரை சபையின் மத்தியானத்தில் சேர்க்கப்படும். போதகர் ஆண்டர்சன், உங்களை இங்கே வரவேற்கின்றோம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை உங்கள் வார்த்தையை கேட்க எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் என்னுடைய அனுபவத்தில் நான் அறிந்து கொள்கிறேன். என் சகோதர சகோதரிகளை, 6 மாதங்களுக்கு முன் அவரை நான் சந்தித்திலிருந்து அங்குள்ள ஆலயத்தை மறுபிரிஷ்டை செய்ய மெக்சிகோவின் மெக்சிகோ பட்டணத்திற்கு தலைவர் மற்றும் சகோதரி என்ரிபி அரிங்குடன் நான் பயணமானேன். அநேக மாதங்களாக அதிக விரிவாக்கத்தின் கீழ் அது இருந்தது. மறுபிரசிஷ்டை முன் மாலை நேரத்தில் ஹாஸ்டிக் அரங்கத்தில் ஒரு மகத்துவமான காலை நிகழ்ச்சி நடந்தது. அந்த வெளி அரங்கத்தில் ஏறக்குறைய 87,000 பார்வையாளர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு 80,000 அதிகமான இளம் மக்கள் பங்கேற்று அதில் இசை நடனம் மற்றும் மெக்சிகாவின் வரலாற்றை பற்றி 80 நிமிட நிகழ்ச்சி நடந்தது. தலைவர் அரங்கம் எனக்கு ஆளுக்கு ஒரு சால்வையும் ஒரு நாட்டுப்புற கிரீடமும் வழங்கப்பட்டது. இந்த நாட்டுப்புற ஆடையை அணிந்ததில் எனது 9வது வகுப்பில் ஸ்பானிஷ் பாடத்தில் நான் கற்றுக்கொண்ட எல் ரான்சோ கிராண்டே ஒரு ஆயத்தமில்லாத நடையில் குழுவோடு பாடுவதை என்னால் தடுக்க முடியவில்லை. அடுத்த நாளில் 2 பிரதேச கூட்டங்களில் கர்த்தன் ஆவி நிரம்பியிருந்தது. 2 வாரங்களுக்கு முன் 12 கூட்டங்களில் சால்ட் லேக் பள்ளத்தாக்கின் தென் பகுதியில் உள்ள மலை அடிவாரத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு கம்பீரமான கட்டிடமான ட்ரிப்பர் யூட்டா ஆலயத்தை நீங்கள் பிரதிஷ்டை செய்தோம். திறப்பு விழாவில் பங்கேற்ற அங்கத்தினர்களையும் அங்கத்தினர் எல்லோரையும் சேர்த்து ஏறக்குறைய 685,000 மக்கள் அங்கிருந்தனர். செயற்கோளை மூலமாக ஒவ்வொரு பிணைய மையங்களிலும் கூட்டங்களில் ஒளிபரப்பப்பட்டதை சேர்த்து 365,000 மேலான அங்கத்தினர்கள் பிரதிஷ்டைகளை கட்டளங்களை கலந்து கொண்டனர். ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது கர்த்தரின் ஆவி மிகுந்த அளவில் பிரசன்னமாயிருந்தது. மிக விரைவில் ஓக்கர் மவுண்டன் ஆலயத்தில் நாம் பிரதிஷ்டை செய்வோம். அதன் பின்னர் வரும் மாதங்களில் ஆண்டுகளிலும் அநேக பிரதிஷ்டைகளை செய்யப்படும். அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். ஒருவருடைய சொந்த நடவடிக்கைகளை மறுபரிசீலித்து இன்னும் சிறப்பாக செய்ய ஒரு நேர்மையான விருப்பத்தையும் உணர்ந்து ஆலய பிரதிஷ்டையில் ஏதோ ஒன்றாயிருந்தது. இப்போது எனது சகோதர சகோதரிகளை சபை நன்றாக செயல்பட்டு கொண்டிருப்பது என்பதை அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தடங்கள் இல்லாமல் முன்னேறி செல்ல கர்த்தரின் பணி தொடங்குகிறது. இப்போது நம்முடைய உலகம் முழுவதும் உள்ள ஏறக்குறை 53,000 ஊழியர்களும் 348 ஊழியர்களும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமரன் பரிசுத்த ஆவின் நாமத்தில் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என அவர் சொன்ன இரட்சகரின் கட்டுகளை நாம் மிக தீவிரமாக எடுத்திருக்கிறோம். நமது ஊழியக்காரர்கள் உழைப்பிற்காகவும் சேவை செய்வதற்காகவும் அவர்களின் குடும்பம் செய்யும் தியாகங்களுக்கு நாங்கள் ஆழ்ந்து நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். மரமற்ற நடவடிக்கைகள் ஈடுபடாத ஏராளமான ஊழியக்காரர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். கர்த்தரின் பணியை அதிகப்படுத்தவும் நமது பரலோக பிதாவின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் நாங்கள் நேரத்தையும் தீர்மையும் தானம் செய்கிற இவர்கள் புது முயற்சி பெற்ற தனிப்பட்டவர்கள். இந்த விலையற்ற பெற்ற சேவைகளை கொடுக்கின்ற இந்த தனிப்பட்டவர்களுக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். 2001 ஸ்தாபிக்கப்பட்ட நிலையான கல்வி நீதி தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது. அதன் ஆரம்பத்திலிருந்து 356,000 இளம் வயது ஆண்களும் பெண்களும் இந்த திட்டத்தில் பதிவு செய்து தாங்கள் திறமைகளை தாங்கள் வேலை வாய்ப்புகளை முன்னேறி பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். இதுவரை 18,090 பேர் அந்த பயிற்சியை முடித்திருக்கிறார்கள். விக்கதாதபடி இப்போது அவர்கள் பெறும் 2.7 ஆண்டுகளுக்கு கல்வியில் 3-4 மடங்கள் அவர்கள் வரைவை அதிகரித்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் இது என்ன ஒரு ஆசீர்வாதம்! உண்மையிலே இது உணர்த்துதலான திட்டம். எனது சகோதர சகோதரிகளை, சுவிசேஷத்தில் உங்களுக்கு இருக்கும் விசுவாசத்திற்காகவும் அர்ப்பணிப்பிற்காகவும் நான் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறேன். ஒவ்வொருக்கொருவர் நீங்கள் காட்டும் அன்பிற்கும் அக்கறைக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் தொகுதிகளிலும் கிளைகளிலும் உங்கள் பிள்ளைகளையும் கேரங்களும் நீங்கள் வழங்கும் உங்கள் சேவைகளை நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே பூமியில் அவரது நோக்கங்களை நிறைவேற்ற கர்த்தருக்கு சத்தியமாய் இருக்கிறது இத்தகைய சேவை. நான் போகும் இடமெல்லாம் என்பது உங்களின் அன்பிற்காக நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக நீங்கள் செய்யும் ஜெபங்களுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த ஜெபங்களை நான் உணர்ந்து அவர்களுக்கு மிக நன்றி உள்ளவளாய் இருக்கின்றேன். இப்போது எனது சகோதர சகோதரிகளை, நமக்கு போதிக்கப்படுகிற உணர்த்தப்படுகிற சுவிசேஷத்தின் படி வாழ்வும் கர்த்தருக்கு சேவை செய்யும் ஒரு புதுப்பித்தலான தீர்மானத்துடன் அடுத்த 2 நமக்கு சமர்ப்பிக்கப்படும் செய்திகளை கேட்க நாம் ஆவலுடன் இருக்கிறோம். நமக்கு உரையாற்றுவர்கள் தாங்கள் செய்திகளை ஆயத்தப்படுத்த போது பரலோகத்தின் பிதாவையும் வழிகாட்டுதலையும் நாடினார்கள். நம்மோடு பகிர்ந்து கொள்வதை பற்றி அவர்கள் உணர்த்தப்பட்டிருக்கிறார்கள்.
Our Heavenly Father loves each of us.
நமது தேவைகளை பற்றி அக்கறையாயிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்படுகிற உரைக்கு நாம் செவி கொடுக்கும் போது அவரது ஆயுள் நம் நிரப்பப்பட்டிருக்குமாக. இந்த மாநாட்டை நாம் ஆரம்பிக்கும் போது அதுவே எனது ஜெபம். நமது கர்த்தருக்கு நான் உங்கள் ஜெபிக்க நம்முடைய தீர்க்கதரிசி கார்டன் பி இங்கிலியும் அவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.
ஜீவிக்கிற தீர்க்கதரிசியால் வழிநடத்தப்படுவதற்கு நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களை எவ்வாறு சேவை செய்வது என்பதை வளர்ந்து வந்த ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியின் நேரத்தின் போது தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் கற்றுக்கொண்டார். ஏழ்மையில் இருக்கும் அண்டை வீட்டாருக்கும் உணவை கொண்டு போய் கொடுக்க அடிக்கடி அவரது தாயார் அவரிடம் சொல்வார். வீடு இல்லாத ஆண்களுக்கு பல வித வேலைகளை கொடுத்து பதிலுக்கு வீட்டில் சமைத்த உணவை அவர் கொடுப்பார். பின்னர் ஒரு இளம் அயராக விதவைகளிடம் அன்பாயிருங்கள், ஏழைகளை பராமரியுங்கள் என தலைவர் ஜெயரூபன் கிளார்க்கால் அவர் போதிக்கப்பட்டார். இத்தகைய ஆண்டுகளாக உலகம் முழுவதிலும் உள்ள மக்களுக்கு அவரது சேவை அவரது ஊழியத்தில் ஒரு மைல்கல்லாக இருந்தது. தலைவர் மான்சன் அவர்களே, உங்களின் எடுத்துக்காட்டுக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, தலைவர் மான்சன் செய்வதை போல நமது பிள்ளைகள் பொருளாதார நிச்சயமின்மையின் காலத்தில் வளர்ந்து வருகிறார்கள். பொருளாதார சீர்குலைவின் மூலம் நமது தாத்தா பாட்டிகளும் கொள்ளு தாத்தா பாட்டிகளும் மிக அத்தியாவசியமான காரியங்களை கற்றுக் கொடுத்ததை போல நமது தற்போதைய சூழ்நிலைகளில் நாம் இப்போது கற்றுக்கொள்வது நம்மையும் நமது சந்தர்ப்பியரையும் வரப்பெறுகிற தலைமை முறைகளையும் ஆசிர்வதிக்கும். தீமையான புத்திமதிகளின் தேர்ந்தெடுப்பதால் சுதந்திரத்தை இழந்த அனைவருக்கும் இன்று நான் பேசுகிறேன். கூடுதலான கடனும் உணவுக்கும் போதைப் பொருட்களுக்கும் ஆபாச படங்களுக்கும் ஒருவரின் சுய தகுதியின் உணர்வை பலவீனப்படுத்துகிற நமது குடும்ப உறவுகளை அழிக்கிற சிந்தனையின் செயல்களின் பிற மாதிரிகளுக்கும் நடத்திய தேர்வு தடுப்பு பற்றி குறிப்பாக நான் பேசுகிறேன். இந்த அதிகரிப்புகள் எல்லாம் தனிப்பட்டவைகளில் பாதித்து நமது குடும்ப உறவுகளை பலவீனப்படுத்துகிறது. ஒரு குடும்பத்திற்கு அவசியமான வீடு அல்லது கார் போன்றவற்றுக்காக சில கடன்கள் ஏற்படலாம். ஆயினும் துரதிருஷ்டவசமாக நமது தேவைகளையும் அடிமைத்தனத்தின் ஆசைகளையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் கூடுதலான கடன்கள் விளைகிறது. கடன் போதையின் அடிமைத்தனம் இரண்டிற்கும் நம்பிக்கையின் தீர்வு ஒன்றே. நாம் கர்த்தரிடத்தில் திரும்பி அவரது கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். கடனின் வட்டத்தையும் பிற கட்டு கடங்காத தேவைகள் எல்லாவற்றையும் விட நமது வாழ்வை நாம் மாற்ற வேண்டும். அடுத்த சில நிமிடங்களிலும் இந்த மாநாட்டு முழுவதிலும் நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கையால் நீங்கள் நிரப்பப்பட்டு அவரது மறுஸ்தாபித சுவேஷத்தின் கோட்பாடுகளில் உதவியை நான் காண நான் ஜபிக்கிறேன். நமது சவால்கள் நமது பூலோக வாழ்வில் நமது சோதனையின் அங்கமாகிய இருக்கிறது. உங்களின் சூழ்நிலை நமது இரட்சகரின் வல்லமைக்கு அப்பாற்பட்டதல்ல என நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். அவர் மூலமாக எல்லா பொருட்களும் நமது அனுபவத்திற்காகவும் நமது நன்மைக்காகவும் இருக்கும். நாம் மேற்கொள்கிற ஒவ்வொரு சோதனையும் நம்மை பலப்படுத்துவே அன்றி நம்மை அழிப்பதற்கல்ல. நம்மால் தாங்க முடியாததற்கு மேலாக நாம் வேதனைப்பட கர்த்தர் ஒருபோதும் நம்மை அனுமதியார். எதிரி நம்மை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறான் என்பதை நான் நினைவில் வைக்க வேண்டும். எங்கே எப்போது எவ்வாறு நம்மை சோதிக்க வேண்டும் என அவனுக்கு தெரியும். பரிசுத்த ஆவியின் உணர்த்தலுக்கு நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்தால் எதிரியின் தந்திரங்களை அடையாளம் காண நாம் அறிந்து கொள்வோம். சோதனைக்கு நாம் அடிபணிவதற்கு முன் அசைக்க முடியாத தீர்மானத்துடன் எனக்கு பின்னாக போ சாத்தனே என சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது வெற்றி எவ்வளவு பலமாக சோதிக்கப்பட்டோம் என்று அளவு கொடுப்பதில்லை. ஆனால் நாம் எவ்வளவு உண்மையாளராக எதிர்கொண்டோம் என்பது முக்கியம். நமது பரலோக பிதாவிடம் கேட்க வேண்டும். அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் மூலமாக பலத்தை நாட வேண்டும். புத்திசாலித்தனமாக கொடுப்பவர் என்றால் என்ன? புத்திசாலித்தனமாக கொடுக்கவும் வாழவும் நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். புத்திசாலித்தனமாக நாம் வாழும்போது நமக்கு நமது குடும்பங்களுக்கு நாம் கொடுக்க முடியும். மற்றவர்களுக்கு சேவிக்கவும் ஆசீர்வதிக்கும் இரட்சகரின் எடுத்துக்காட்டை பின்பற்றவும் முடியும். புத்திசாலித்தனமாக கொடுப்பவர்களாக இருப்பதில் இச்சையாதிருப்பாயாக என்ற மிக அடிப்படையான கட்டளையை நாம் கை கொள்ளுகிறோம். உரிமையின் உணர்வுகளுடன் நமது உலகம் நிரம்பியிருக்கிறது. பக்கத்து வீட்டாரிடம் இருக்கிற எல்லாமே நமது குடும்பத்தில் இல்லை என்றால் அவமானமாக, வெட்கமாக, குறைவான தகுதியுள்ளவர்களாக நம்மில் சிலர் உணர்கிறோம். அதன் விளைவாக நம்மால் முடியாத, உண்மையிலேயே நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்க நாம் கடன்படுகிறோம். இதை நாம் செய்யும் போதெல்லாம் உலக பிரகாரம் வாழ்கிறோம். நம்மிடம் உள்ள விலை மதிக்க முடியாத சுயதினத்தை நாம் விட்டு கொடுக்கிறோம். அடிமைத்தனத்திற்கு ஈடுபடுகிறோம். நமக்கு மற்றவர்களுக்கும் பயன்படுத்தியிருக்க வேண்டிய பணம் இப்போது நமது கடனை செலுத்த பயன்படுகிறது. மீதி இருப்பது நமது மிக அடிப்படையான சரீர தேவைகளுக்கு மட்டுமே போதுமாயிருக்கிறது. இழைப்பின் மட்டத்தில் வாழ்தலில் நாம் மனமுடைகிறோம். நமது தகுதியையும் பாதிக்கப்படுகிறது. குடும்பத்துடன், நண்பர்களுடன், அண்டை வீட்டாருடன், கர்த்தருடன் நமது உறவுகள் பலவீனப்படுகிறது. ஆவிக்குரிய காரியங்களை நாட நமக்கு நேரமோ சக்தியோ அல்லது ஆர்வமோ இருப்பதில்லை. கடனின் பழக்கங்களையும் சரீர அப்பிரகாரமான உலகத்திற்குரிய காரியங்களுக்கு அடிமைத்தனத்தையும் பின்னர் நாம் எவ்வாறு தவிர்க்கவும் மேற்கொள்ளவும் முடியும்? நாம் ஒவ்வொருவருக்கும் உதவுகிற புத்திசாலித்தனமாக வாழ்தலில் இரண்டு பாடங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த பாடங்கள் எங்கள் திருமணத்தின் இரண்டு வெவ்வேறு நேரங்களில் கற்றுக் கொடுக்கப்பட்டவை. இரண்டு சந்தர்ப்பமே அவளுக்கு நான் ஒரு விசேஷமான பரிசை வாங்க விரும்பிய போதே நடந்தன. எங்களுக்கு திருமணமான புதிதில் எங்களிடம் கொஞ்சமே பணம் இருந்த போது முதல் பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. நான் விமானப்படையில் இருந்தேன். கிறிஸ்துமஸுக்கு நாங்கள் சேர்ந்திருக்கவில்லை. நான் வீட்டிற்கு திரும்பிய போது ஒரு கடையின் ஜன்னல் வழியே ஒரு அழகான உடையை நான் பார்த்து அவளுக்கு அது பிடித்திருந்தால் நாம் அதை வாங்கலாம் என என் மனைவியிடம் நான் சொன்னேன். ஆடையணியும் அறைக்கு மீறி சென்றால் சிறிது நேரத்திற்கு பின் விற்பனையாளர் வெளியே வந்து அந்த உடையை திரும்பவும் அதே இடத்தில் தொங்கவிட்டார். என்ன நடந்தது என்று நான் கேட்டேன். அது ஒரு அழகான ஆடை, ஆனால் நம்மால் அதை வாங்க முடியாது என அவள் பதிலளித்தாள். அந்த வார்த்தைகள் நேரடியாக என் உள்ளத்திற்குள் போனது. நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற மிக அன்பான மூன்று வார்த்தை களையும் நம்மால் அதை வாங்க முடியாது என்ற நமக்கு அன்பானவர்களுக்கான மிக நேசமுள்ள நான்கு வார்த்தைகளையும் நான் அப்போது கற்றுக்கொண்டேன். பல ஆண்டுகளுக்கு பின்னர் எங்களின் நிதி நிலைமை முன்னேற்றம் அடைந்த போது இரண்டாவது பாடம் கற்றுக்கொள்ளப்பட்டது. எங்களின் திருமண ஆண்டு விழா நெருங்கிக் கொண்டிருந்தது. நாங்கள் அநேக ஆண்டுகள் ஒன்றாக சந்தோஷமாக இருப்பதற்காக எனது அன்பையும் பாராட்டுதலையும் காட்ட மேரிக்கு ஒரு அழகான மேலாடையை வாங்கி கொண்டு விரும்பினேன். எனது மனதில் இருந்த மேல் ஆடையை பற்றி அவள் என்ன தீர்மானித்தாள் என அவளிடம் நான் கேட்டேன். மீண்டும் எனது மனதிலும் இருதயத்திலும் ஊடுருவிச் சென்ற வார்த்தைகள் அவள் பதிலளித்தாள். அதை எங்கே நான் அணிய வேண்டும் என அவள் கேட்டாள். என்னை நேரடியாக பார்த்து இனிமையாக கேட்டால், இதை எனக்காகவா அல்லது உங்களுக்காகவா வாங்குகிறீர்கள்? வேறு மாதிரி சொல்ல போனால் அவள் கேட்டால், என்னிடம் உள்ள அன்பை காட்டுவது இந்த பரிசின் நோக்கமா அல்லது நீங்கள் ஒரு தாராளமாய் கொடுப்பவர் என்பதை எனக்கு காட்டவா? அவளது கேள்வியை நான் சிந்தித்து அவளை பற்றியும் எங்களின் குடும்பத்தை பற்றியும் நான் குறைவாக எடை போட்ட என்னை பற்றி அதிகமாக நினைத்தேன் என்பதை உணர்ந்தேன். அதன் பின் புத்திசாலித்தனமாக வாழ்தலை பற்றி கலந்துரையாடினோம். எங்கள் குடும்பத்தில் எங்களது வீட்டு கடனை தீர்ப்பதற்கு எங்களின் பணம் செலவுக்கப்பட்ட வேண்டும் என்று, எங்கள் பிள்ளைகளின் கல்விக்கான நிதியில் பணம் சேமிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இருவரும் ஒப்புக்கொண்டோம். புத்திசாலித்தனமாக வாழ்தலுக்கு இந்த இரண்டு பாடங்களுமே சாரம் வாங்க பயன்படுத்த அல்லது உலக பிரகாரமான காரியங்களில் நடவடிக்கையில் ஈடுபட நமக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை வாங்க எங்களால் முடியாது அல்லது எங்களால் அதை வாங்க முடியும், ஆனால் எங்களுக்கு அது அவசியமில்லை, எங்களுக்கு அது தேவை கூட இல்லை என சொல்ல நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடங்களில் முக்கியமான கொள்கைக்கு சமமான ஒன்று புதைந்திருக்கிறது. நமது கணவர்களிடமிருந்து, மனைவிகளிடமிருந்து நாம் அதிகமானவற்றை கற்றுக்கொள்ள முடியும். குடும்ப ஆலோசனைகளில் நாம் ஒன்று சேர்ந்து ஆலோசிக்கும் போது, செயல்படும் போது, புத்திசாலித்தனமாக கொடுப்பவர்களாக ஆகுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் உதவ முடியும். அப்படியே நமது பிள்ளைகளும் புத்திசாலித்தனமாக வாழ கற்றுக்கொள்ள கொடுக்க முடியும். தசமபாக பிரமாணமே புத்திசாலித்தனமாக வாழ்தலுக்கு அஸ்திவாரம். நமது பரலோக பிதாவிடத்திலிருந்து அவரது குமாரனிடத்திலும் விசுவாசத்தை வளர்த்து நமக்கு உதவுவதே இந்த பிரமாணத்தின் அடிப்படை நோக்கம். இந்த உலகத்திற்குரிய காரியங்களின் மீதுள்ள நமது ஆசைகளை மேற்கொள்ளவும் வாஞ்சையுடன் மற்றவர்களுக்காக தியாகம் செய்வதற்கும் தசமபாகம் நமக்கு உதவுகிறது. நாம் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும், ஏழையாய் இருந்தாலும், நமது மாத வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கு நாம் அனைவருமே செலுத்துவதால் தசமபாகம் ஒரு நியாயமான பிரமாணமாக இருக்கிறது. உபவாச காணிக்கையை செலுத்துவதில் நாம் ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் நாம் உபவாசிக்கிற குறைந்து தொடர்ந்து இரண்டு உணவுகளின் விலையை உபவாச காணிக்கையாக கொடுக்க வேண்டும். இந்த இரண்டு உணவுகளை நாம் உண்ணாததால் தாழ்மையிலும் ஜபத்திலும் நாம் கர்த்தரிடம் நெருக்கமாகி உலகமெங்கிலும் உள்ள நமது சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்க யாரோ ஒருவருக்கு கொடுப்பதில் பங்கேற்கிறோம். ஒரு குடும்ப வரவு செலவு திட்டத்தை அமைப்பது புத்திசாலித்தனமாக கொடுப்பவர்களாக இருக்க நமது பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு நாம் உதவிக்கூடிய மற்றொரு முக்கியமான வழி. நமது குடும்ப ஆலோசனை கூட்டங்களில் நமது குடும்ப வருவாயை சேமிப்பை செலவு திட்டத்தில் தவறாமல் நாம் பரிசீலிக்க வேண்டும். எங்கள் பையன்கள் இளமையாக இருந்தபோது ஒரு குடும்ப ஆலோசனை கூட்டம் போட்டு கொலராடோ நதிக்கு போகிற ஒரு உல்லாச பயணத்தின் ஒரு இலக்கை அமைத்தோம். அடுத்த ஆண்டில் எங்களில் யாராவது ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்க வேண்டும். உண்மையிலேயே அந்த காரியம் இப்போது கேட்க வேண்டும் உண்மையிலேயே அந்த காரியம் இப்போது நமக்கு தேவையா, அல்லது நமது உல்லாச பயணத்தை பின்னால் தள்ளி போட வேண்டுமா? புத்திசாலித்தனமாக வாழ்வதற்கு தீர்மானிப்பதில் இது ஒரு அற்புதமான போதனையின் அனுபவம். நமது உடனடி தேவையை திருப்திப்படுத்தியிருப்பதால் குடும்ப சேர்ந்திருந்தலின் பலனையும் வரப்போகிற ஆண்டுகளின் வரும் இனிய நினைவுகளையும் நாம் பெறுகிறோம். ஏதோ ஒன்றை அனுபவிக்க அல்லது வாங்க எப்போதெல்லாம் நாம் விரும்புகிறோமோ அது நம்மையும் நமது வருவாயையும் பாதிக்கிறது. நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும், இந்த பயன் தற்காலிகமானதா அல்லது இதற்கு நித்திய மதிப்பு முக்கியத்துவம் இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கு நேர்மையாக பதிலளிப்பது கூடுதலான கடனையும் பிற அடிமைத்தனத்தின் பழக்கத்தையும் தவிர்க்க நமக்கு உதவலாம். நமது பரலோக பிதாவின் சத்தியத்தை செய்வதும் நமக்கு மற்றவருக்கும் புத்திசாலித்தனமாக கொடுப்பதே எல்லாவற்றையும் விட நமக்கு தேவையாயிருக்க வேண்டும். லமோனி ராஜா செய்ததைப் போல நாம் சொல்ல வேண்டும், உம்மை அறிந்து கொள்ள எனது பாவங்கள் அனைத்தையும் நான் நீக்கப்படுவேன். பின்னர் நாம் உறுதியான தீர்மானத்துடன் அவரிடம் போக வேண்டும். எது எடுத்தாலும் நான் செய்வேன் என அவருக்கு வாக்களிக்க வேண்டும். ஜபம், உபவாசம், கற்பனைகள், கீழ்ப்படிதல், ஆசாரியத்துவ ஆசீர்வாதங்கள் அவரது பாவநிவர்த்தியின் பலியின் மூலமாக அவரது அன்பையும் வல்லமையையும் நமது வாழ்வில் நாம் உணரலாம். பரிசுத்த ஆவியின் உணர்த்தல்கள் மூலமாக அவரது அவைக்குரிய வழி நடத்தலையும் பலத்தையும் நாம் பெறுவோம். நாம் கர்த்தரின் பாவநிவர்த்தியின் மூலமாக மட்டுமே நமது இருதயங்களில் பெரும் மாற்றத்தை நாம் அடைய முடியும். மேலும் நமது அடிமைத்தனத்தின் நடத்தைகளில் ஒரு பலத்த மாற்றத்தை நாம் அனுபவிக்க முடியும். என்னுள் இருக்கிற முழு அன்புடன், என் மூலமாக இரட்சகரின் அன்புடன் அவரிடத்தில் வரவும் அவரது வார்த்தைகளை கேட்கவும் நான் உங்களை அழைக்கிறேன். கர்த்தருக்கு திருப்புவதால் மட்டுமே உலகத்தின் பொருட்களை வாங்க உள்ள ஆசை மேற்கொள்ளப்படலாம் என நான் சாட்சி அளிக்கிறேன். அவரிடத்தின் மீது நமக்குள்ள அன்பு மட்டுமே அடிமைத்தனத்தின் பசியை மாற்றி வைக்கும். நம் ஒவ்வொருவருக்கும் உதவ அவர் ஆயத்தமாக நின்று கொண்டிருக்கிறார். பாவ நிவர்த்தியின் மூலமாகவே எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார் என எனது விசேஷித்த சாட்சியை நான் பகிர்கிறேன்.
Fear not, he said, for you are mine, and I have overcome the world.
அவரிடத்தில் வருவதாலும் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரியதிலும் நமக்கு மற்றவர்களுக்கும் புத்திசாலித்தனமாக கொடுக்கிறவர்களாக மாறுவதாலும் நம் ஒவ்வொருவரும் கூட இந்த உலகத்தின் சோதனையை மேற்கொள்ள வாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதுவே எனது தாழ்மையான ஜபம். ஆமென்.
நினிவுக்கும் உயிர் தெளிந்த கிறிஸ்துவுக்கும் இடையில் குறிப்பாக ஒரு நேசமுள்ள உரையாடலை யோவான் கடைசி அதிகாரத்தில் கூறுகிறார். யோனாஸ் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என மூன்று தரம் இரட்சகர் கேட்டார். ஒவ்வொரு தரமும் அவனது அன்பை பீட்டர் உறுதி செய்கிறான். இயேசு அவனிடம் சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஜீவ தண்ணீருடன் ஜீவ அப்பத்துடன் நமது பிள்ளைகளை இளம் வயதினரின் ஆத்மாக்களை போஷிக்க இன்றைய உலகத்தில் அதிக தேவை இருக்கிறது. பேதுருவை போல நாமும் கர்த்தரை நேசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் அவரது சுவிசேஷத்தின் ஒரு சாட்சி ஒவ்வொரு இருதயத்திலும் பதிவு வைக்க இன்றைய பெற்றோருக்கு தலைவர்களுக்கும் கருத்தோடு முயற்சிக்கிறார்கள். நமது வீடுகளின் ஊழிய அமைப்புகளின் ஜெபக்கூட்டங்களில் நமது சபை வகுப்புகள் வகுப்புகளையும் நாம் போதிக்கிறோம். ஆவி நம்மோடு இருக்க நாம் ஆயத்தப்படுகிறோம், அழைக்கிறோம். உண்மையை சாட்சியுடனும் ஆவியுடனும் அவரது ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கவும் அவரது ஆடுகளை போஷிக்கவும் ஒருவருக்கொருவர் மீது மரியாதையை தேவன் மீது பக்தியையும் நமது வீடுகளின் வகுப்புகளும் நாம் வளர்க்க வேண்டும். போதிக்கவும் நமது பிள்ளைகளின் இளம் வயதினரையும் பலப்படுத்த மரியாதையின் பக்தியின் தரங்களை எடுத்துக்காட்ட ஊக்குவிக்கவும் ஒன்று சேர்ந்து உழைக்க தொழுகையில் ஆவியில் நமது வீடுகளின் ஜெபங்கள் கூட்டங்களிலும் அழைக்க வேண்டும். பெற்றோர்கள் ஆசிரியர்களும் இன்றைய எனது வேண்டுகோள். ஒருவருக்கொருவர் நாம் மரியாதையை காட்டும் போது தேவனுக்கு பயபக்தியாயிருப்பதால் எடுத்துக்காட்டாயிருக்க நமது திறமையை நமது நேர்மையும் பலப்படுத்துகிற நாம் ஆலோசனை இருக்கிறேன். இன்றைய சமுதாயத்தில் சரியான நடத்தை கௌரவமும் மரியாதையும் எல்லா பக்கமும் தாக்கப்படுகிறது. பெற்றோராக தலைவர்களாக ஒருவருக்கொருவர் மீது நமது மரியாதையின் எடுத்துக்காட்டுகளை நமது இளைய வயதினருக்கு பிள்ளைகளுக்கு மிக முக்கியமானது. ஏனெனில் அவர்கள் ஊடகத்தில் மட்டும் பார்த்து கொண்டிருக்கவில்லை, நம்மை அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இருக்க வேண்டிய மாதிரி எடுத்துக்காட்டா இருக்கிறோமோ? இந்த கேள்வியை நீங்கள் கேளுங்கள். எனக்கு மிக அன்பாயிருப்பது நான் நடத்துகிற வகையால் எனது வீட்டில் மரியாதை நான் எடுத்துக்காட்டா இருக்கிறேனா? விளையாட்டு நிகழ்ச்சியின் போது எனது நடத்தை எப்படி இருக்கிறது? ஆசிரியரோடு, பயிற்சியாளரோடு அல்லது சக மாணவரோடு பிள்ளைகள் பிரச்சனை இருந்தால் அந்த விவகாரத்தில் இரண்டு பக்கங்களையும் நான் கேட்கிறேனா? அப்படி என்னுடையவற்றில் கவனம் செலுத்துகிறேனா? மதம், வாழ்க்கை நடை அல்லது அரசியல் போன்ற காரியங்களில் மாறுபட்ட கருத்து உள்ளவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? இருதயங்களில் நாம் உறுதிப்படுத்துகிறோம். நம்மிடையே பொதுவாக இருக்கும் காரியங்கள் நமது வேறுபாடுகள் அல்ல. தேவனின் குடும்பத்தை ஒன்று சேர்ந்து இருதயத்தில் தன்மை நாம் கவனம் செலுத்துகிறோம். ஒரு ஆரம்ப வகுப்பு பாடலில் இந்த பாரியை அவர்கள் பாடும் போது ஆரம்ப வகுப்பு பிள்ளைகள் இந்த கருத்தை கற்றுக்கொள்கிறார்கள். பயபக்தி என்பது அமைதியாக அமர்ந்திருப்பதுக்கு மேலானது. அது மேலேயுள்ள பிதாவை நினைத்து கொண்டிருப்பது. அவரது ஆசீர்வாதத்தை பற்றி நாங்கள் நினைக்கும் போது எனக்கு வருகிற ஒரு உணர்வு. ஆயினும் அநேக பிள்ளைகள் பயபக்தியான நடத்தை ஒரு இயற்கையான குணம் அல்ல. எடுத்துக்காட்டு பயிற்சி மூலமாக பெற்றோர்கள் தலைவர்கள் கற்றுக் கொடுக்கும் படுகிற அது ஒரு தன்மை. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அன்பால் பயபக்தி அஸ்திவாரம் விடப்படுகிறது. ஆகவே விரைவிலேயே ஆரம்பித்து திருப்தியான எதிர்பார்ப்புகளை அடையுங்கள். தனது கைகளை மடிக்க ஒரு குழந்தை கற்றுக்கொண்டு ஜெபிக்க திற்கு ஆயத்தம் ஆகும். ஆனால் அது நேரத்தை பொறுமையும் தொடர்ச்சியிலையும் எடுத்துக் கொள்ளுங்கள். போதித்தலும் சுய ஒழுக்கத்தின் வழிமுறை வரிவரியாக கற்பனை மேல் கற்பனையாக தொடர்கிறது. அப்படியாக ஜெப நேரத்தின் போது, திருவிருந்தின் போது பயபக்தி இருக்க ஒரு குழந்தைக்கு கற்றுக்கொள்கிறது. கூட்டத்தின் போது அவனது பெற்றோருடன் அவன் அமர்கிறான். பின்னர் சுய ஒழுக்க பாடங்கள் அவன் வளர்கிறான். பின்னர் உபவாசிக்கம், ஞான வார்த்தைகள், கீழ்ப்படியுமுள்ள நல்ல இணையதளங்களை பார்க்கவும் கற்புடமையில் வளரவும் கற்றுக் கொடுங்கள். நமது பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்கிறோம். ஏனெனில் சுய ஆதிக்கம் சுய மரியாதைக்கும் வேர் மட்டுமல்ல. போதிக்க, உறுதிப்படுத்த, சாட்சி அளிக்க, ஆவியை அழைத்தலும் அது அத்தியாவசியமானது. பயபக்தி வெளிப்படுத்துதலை வரவேற்கிறது என்ற தலைப்பிட்ட ஒரு உரையாடலை 20 ஆண்டுகளுக்கு முன்பு மாநாட்டில் தலைவர் பேக்கர் கொடுத்தது எனக்கு நினைவிருக்கிறது. என் இருதயத்தில் தங்கி இருக்கிறது. ஆறுதலுக்கு வழிகாட்ட, போதிக்க, சாட்சி அளிக்க, ஆவியை அழைக்கிறது. நமது இருதயங்களில், நமது வீடுகளில், நமது கூட்டங்களில், பயபக்தியான இடங்களில் நாம் உருவாக்க வேண்டுமென அது எனக்கு நினைவூட்டுகிறது. ஏனெனில் தேவன் நமது பிதாவென்று, இயேசு கிறிஸ்து நமது இரட்சகர் என்று ஒவ்வொருவருக்கும் ஆவி சாட்சி அளிக்கும் போது அன்பில் மகத்துவமான மரியாதையின் பிறந்த உண்மையான பயபக்தி வெளிப்படுத்தலை வரவேற்கும். ஆகவே பெற்றோராக, தலைவராக நாம் என்ன செய்ய முடியும்? நாம் தாழ்மையாக ஜெபிக்கும் போது, ஜெபத்தின் பொருத்தமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது, சரியாக தெய்வத்தின் பெயர்களை பேசும் போது பயபக்தியை நாம் எடுத்து காட்டுகிறோம். பொது அதிகாரிகள் மட்டுமல்ல, உள்ளூர் ஆசாரியத்துவ துணை சங்க தலைவர்களையும் சரியாக மரியாதையாக நாம் காட்டும் போது பயபக்தி அதிகரிக்கும். என் பிணைய தலைவர் 30 ஆண்டுகளாக எனது இனிய நண்பராயிருக்கிறான். நண்பராக நாங்கள் பெயர் சொல்லி அழைப்போம். ஆனால் அவர் ஆசாரியத்துவ தலைவையின் ஒரு அழைப்பின் ஊழியம் செய்வதால் பொது இடங்களில், குறிப்பாக சபை அமைப்புகளில் தலைவர் போர்ட்டர் என அவரை நான் மிக கவனமாக குறிப்பிட முயற்சி செய்தேன். நமது தலைவர் ஆயர், சகோதரர், சகோதரி என அழைப்பது பொருத்தமானது. நமது பிள்ளைகளுக்கும் இளவயதினருக்கும் கற்றுக் கொடுப்பது பயபக்தியின் ஊக்குவித்து. பெற்றோராக, தலைவர்களாக நமது சபை கூட்டங்களில் பயபக்தியாக நடந்து நாம் எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும். அநேக நிகழ்ச்சிகளுக்கும் நமது ஜெபங் கூட்டங்களும் இடமளிக்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அவைகள் தொழுகையின் இடங்கள். நமது ஆத்மாக்களை குணப்படுத்தும் உடன்படிக்கை புதுப்பிக்க நாம் குறிப்புகிறோம். ஊழியக்காரர்கள் தங்கள் விசாரிப்புகளை கொண்டு வருகிறார்கள். தேவனின் வார்த்தை, இசை, சாட்சி மற்றும் ஜெபம் மூலமாக பக்தியின் எண்ணம் மற்றும் சுவிசேஷத்தின் சாட்சிகளை ஆவியை உறுதியளிக்கிறது. நாம் நட்பு உள்ள மக்கள், நாம் ஒருவருக்கொருவர் நேசிக்கிறோம். ஆனால் ஜெப கூட்டத்தில் வெளியே கூடி பேசுதல் நடத்தல், ஆரம்ப ஜெபம் இல்லை, அறிமுக பாடலில் திருக்கூட்டம் ஆரம்பிக்காவிட்டால் பயபக்தி அதிகரிக்கும். ஒரு குழந்தை ஜெப கூட்டத்தின் வெளியே எடுத்து போய் குழந்தை அமைதியாயிருக்கும் வரை அல்லது சமாதானமாகும் வரை மற்றொரு அறையில் இருந்து தொடர்ந்து கூட்டத்தை கவனிக்கும் போது பயபக்தி நாம் ஊக்குவிக்கிறோம். நமது செல்போன்களை அணைத்து விட்டு பயபக்தி அடங்கும் சபை கூட்டங்கள் ஒன்று மின் அஞ்சல்கள் எழுதும் போது படிப்பது பயபக்தி இல்லை என்பது மட்டுமல்ல, அது கவனத்தை திசை திருப்பும் ஒரு செயலாகும். மரியாதையும் பயபக்தியும் போதிக்கும் எடுத்துக்காட்டவும் ஆரம்ப வகுப்பு, ஞாயிறு பள்ளிக்கூட்ட, இளம் வயதினர் திட்டங்களில் உள்ள நமது ஆசிரியர்களுக்கு ஒப்பற்ற வாய்ப்புகளே இருக்கின்றன. முதலாவது, உங்கள் வகுப்பில் உள்ள நேர்களை நேசியுங்கள். வழக்கமாக அதிகம் தொந்தரவு செய்கிற குழந்தைகள் அதிகமாக அன்பு செலுத்துங்கள். பயபக்தி என்றால் என்னவென்று, அது ஏன் முக்கியமானதென்று விவரிக்க நேரத்தை ஒதுக்குங்கள். இரட்சகர் படம் ஒன்றை காட்டி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடத்தை விவரியுங்கள். ஆயத்தமாயிருங்கள். பொருட்களை மட்டும் ஆயத்தப்படுத்தார்கள், ஆவியோடும் கற்றுக் கொடுக்க உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். மாணவர்கள் பங்கேற்கிற நன்றாக ஆயத்தப்படுத்துகிற பாடங்களுடன் அநேக பிரச்சனைகளை பயபக்தியுடன் தீர்க்கப்படலாம். முன் முன்னேற ஒருவர் பிள்ளைக்கும் தகுதி இருப்பதால் நீ நல்ல எதிர்பார்ப்பை தீர்மானிக்க முடியாதிருக்கிற பிள்ளைகளின் பெற்றோரிடம் பேசுங்கள். மரியாதை பயபக்தி அதிகரிக்க தொகுதி ஆலோசனை குழுவிடம் சேர்ந்து செயல்பட அவர்கள் பிரச்சனைகளை எடுத்து செல்லுங்கள். பயபக்தி தொழுகிறவர்களுக்கு கர்த்தரிடம் ஆசீர்வாதங்கள் சில ஆண்டுகளுக்கு முன் தலைவர் பேக்கர் வாக்களித்தார். அந்த வாக்களிப்பு நிச்சயமாக இன்றைக்கு பொருந்தும். கர்த்தர் ஜீவிக்கிறதின் நிச்சயத்தை போல ஒரு உடனடியாக அற்புதமான மாற்றத்தை நம்மால் பார்க்க முடியாவிட்டாலும் ஒரு நல்ல ஒன்று நடைபெறும். ஒவ்வொரு அங்கத்தினரின் வாழ்க்கையிலும் சபை ஆவிக்குரிய வல்லமை அதிகரிக்கும். அதிக அளவில் அவரது ஆவியை கர்த்தர் நம் மீது ஊற்றுவார். நமக்கு குறைவான பிரச்சனையை குறைவாக குழப்பம் இருக்கும். ஒரு தீர்க்க தரிசியின் வாக்களிப்புகளை நாம் நம்புகிறேன். நேசமுள்ள பரலோக பிதா ஒருவர் எனக்கு உண்டு என்று அவரது நாமத்தில் கூறுகிறேன். ஆமென்.
I love these words of the prophet Nephi.
வாலிபர் தலைமை தீர்க்க தரிசி நபி சொன்னான், ஏனெனில் பரிசுத்த ஆவியவரின் வல்லமையினால் ஒருவர் பேசும் பொழுது போதும் பொழுது பரிசுத்த ஆவியன் அவரின் வல்லமை அந்த மணிபுத்திரன் இதயங்களுக்குள் கொண்டு செல்லும். இளம் பெண்களுக்காக ஒரே வலியுறுத்தப்பட்ட நண்பராக நற்குணத்தை அண்மையில் சேர்த்ததற்காக நமது சபை தலைவர்களுக்கும் இளம் பெண்கள் பொது தலைமைக்கும் சபையின் ஆசீரியத்துவம் தரித்தவர்களின் பிரதிநிதியாக நன்றி தெரிவிக்கிறேன். சபையின் இளம்பெண்கள் நோக்கத்தை சொல்ல கேட்கும் போது நற்குணத்துடன் இருக்கவும் சரிதிருத்தமாயிருக்கவும் எனது வாஞ்சையையும் ஒப்பு கொடுத்தலும் பலப்படுத்துகிறது. பரிசுத்த ஆசீரியத்துவம் தரித்தவர்களாக சகோதரிகள் மட்டுமே நற்குணத்தின் அடையாளமாக இருப்பவர்களாக இருக்க வேண்டியதில்லை என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். ஆரோனிய ஆச்சாரியத்துவம் சம்பந்தப்பட்ட பிற்கால தீர்க்கதரிசிகளின் வெளிப்படுத்தப்பட்ட வழி நடத்துதல் படியும் தேவனின் வெளிப்படுத்தப்பட்ட குழும கொள்கைகளை இன்று நான் பேச விரும்புகிறேன். உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்ட வசனத்தை நாம் கலந்துரையாட போவதால் 12 முதல் 18 வரையுள்ள வாலிபர்களையும் அவர்களது குழும தலைமைகளையும் கவனிக்குமாறு அழைக்கிறேன். தேவகுமாரர்களை பலப்படுத்துவதிலும் ஆயத்தப்படுத்துவதிலும் குழுமம் எப்படி உங்களுக்கு உதவுகிறது என்பதற்கு சரியான புரிந்து கொள்ளுதலாக நான் பெற்றோரையும் பிற ஆச்சாரியத்தையும் தலைவர்களையும் அழைக்கிறோம். நான் தொடங்க படித்தல் அல்லது தேவ வார்த்தையை பெற்றுக் கொள்ளுதலின் கொள்கையை பற்றி வலைப்புறுத்துகிறேன். நாம் எதையாவது முக்கியமானதாக நிறைவேற்ற முயலும் போது நாம் முன்பிருக்கின்ற பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றுகிற அக்கொள்கைகளுக்கு அர்ப்பணிப்பு செய்தவர்களிடம் விட வேண்டும் என என் மனைவியாகிய ரோஸ்மேரியின் உதாரணத்தில் இருந்து நான் கற்றுக்கொண்டேன். சகோதரர்களே, நாம் வெளிப்படுத்தப்பட்ட ஆச்சாரியத்துவ அல்லது குழும கொள்கைகளின் உண்மையான மாணவர்களாக இருக்க வேண்டும். நமது இலக்கு தேவன் மற்றும் அவரது தீர்க்க தரிசிகளிடமிருந்து வரும் உணர்த்தப்பட்ட வழிகாட்டுதல்களை சரியாக பயன்படுத்துவது குழுமத்தின் நற்குணத்தையும் ஆசீர்வாதங்களையும் முடிந்து அளவு அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாலிபர்களையும் அவர்களது குடும்பங்களையும் பலப்படுத்த வேண்டும். குழுமத்தின் தேவையான கிறிஸ்துவின் விசுவாசத்தை அதிகரிப்பது வாலிபர்களை ஆயத்தப்படுத்த இரட்சத்தில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் தவறுகளையும் சோம்பேறித்தனத்தை நீக்குவதுமாகும். நாம் தேவ ஞானத்தை நாடும் போது வெளிப்படுத்தப்பட்ட குழும கொள்கையின் மாணவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சகோதர தத்துவம் ஒரு சேவை அங்கம் என போதித்தார். ஒரு வகுப்பில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் கற்பிக்கப்படலாம். ஒரு சகோதர தத்துவத்தால் நாம் பலனடையலாம். குழும அங்கத்தினர்களுக்கும் பிறரும் சேவை செய்யும் சேவை அங்கம் தலைவர் ஸ்டீபன் எல் ரிசர்ச் ஒரு குழுமமும் என்பது ஒரு வகுப்பு கொள்கைகளின் குறிப்பிடத்தக்க தாராளமான ஆதாரமாகும். உதாரணமாக பாகம் 107:85 வசனம் தன் குழும அங்கத்தினர்களுக்கு எவ்வாறு ஊழியம் செய்வது என ஒரு உதவிக்காரர் குழும தலைவருக்கு அறிவுறுத்துகிறார். கர்த்தர் சொல்லுகிறது, உத்தரவுக்காரர்களுக்கு குழும தலைமை, 12 உதவிக்காரர்களுக்கு தலைமை தாங்க வேண்டும். தேவன் மற்றும் நமக்காக அவரது சித்தம் ஆகியவற்றை கற்றுக்கொள்ள உதவ ஆவியால் கொடுக்கப்படுகிற உணர்த்தப்பட்ட கேள்விகளை பயன்படுத்த நமது சபைத்தலைவர்கள் போதிக்கிறார் மற்றும் ஆவி நம்மை அழைப்பதை உணர்ந்திருக்கிறோம். பின்வரும் கேள்விகளை கேட்கும்படிக்கும் ஆவி உணர்த்துகிற பிற கேள்விகளை தேடவும் குழு தலைவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆரோனிய ஆச்சாரியத்துவ குழு தலைவர்கள் குழுமத்துக்கு தலைமையை தாங்க என்ன சொல்கிறார்? அவரது கடமைகள் யாவை? குழு அங்கத்தினர்களும் ஆலோசிக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? அவரது கடமைகள் யாவை? குழு அங்கத்தினர்களும் ஆலோசிக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? எவ்வாறு எப்படி கற்பிக்கிறார்? வாசனங்களில் குறிப்பிடப்பட்ட வாசனங்கள் யாவை? சகோதர, இந்த வாசனங்களையும் கையோடுகளையும் நீங்கள் படிக்கும்போது உங்கள் இருதயங்களில் மற்ற கேள்விகள் வரலாம். உதாரணமாக வேதங்கள் கர்த்தரால் விவரிக்கப்பட்டவாறு குழுமம் செயல்படுகிறதா? இல்லையெனில் ஏன் இல்லை? என் குழுமத்தில் வெளிப்படுத்தப்பட்ட குழும கொள்கைகள் தகுந்தவாறு செயல்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும்? தலைமையாக உதவிக்கும் வழிகாட்டுதலுக்காகவும் ஜபிக்கவும் போது ஆவி உங்களுக்கு உதவும். அநேக குழு தலைவர்கள் உலகெங்கிலும் உள்ள பிற ஆச்சாரியத்துவ தலைவர்களும் அவர்கள் கிளையிலோ தொகுதியிலோ ஊழியம் செய்யும் போது ஆரோனிய ஆச்சாரியத்துவ குழும தலைவர்களிடமிருந்தும் அவர்களது குழுமங்களில் இருந்தும் அதிகம் சாதிக்கப்படலாம் மற்றும் எதிர்பார்க்கப்படலாம் என கண்டறிந்துள்ளார். ஆலோசகர் ஆதரிக்கவும் தலைமை பயிற்சிக்கும் அதிக நேரம் செலவிட இயலும்போது குழும தலைவர்களால் அதிக இளைஞர்களுக்கு சிறப்பாக தலைமை ஏற்கலாம். நாம் குழும கடமைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் போது குழும தலைமையின் ஒழுக்கான அடிக்கடி கூட்டங்கள் ஆயத்தை தலைமை சந்தர்ப்பத்தை அதிகரிக்கிறது. சரியான ஆரோனிய ஆச்சாரியத்துவ குழுமத்தின் பணிகளுக்கு உதவ விசுவாசத்தின் வல்லமையான ஜெபம், உபவாசித்தால் தேவ படிப்பு, வாலிபர்கள் பலனுக்காக தேவனுக்குரிய எனது கடமை, குழும அறிவுரை கையோடுகள் என என் ஆவி சுவிசேஷத்தை பிரசியுங்கள் ஆகியான போன்ற ஆதாரங்கள் ஆச்சாரியத்துவ தலைகளாய் அங்காரிக்கப்படுகிறவாறு அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் கனடாவிலும் உலகின் பிற இடங்களிலும் பயன்படுத்தப்பட்ட பல செயல்களும் சாராணியமும் ஆகிய பல கருவிகள் கருத்தலாம். சகோதரர்களால் கொண்டுபட்டுள்ள தலைவர்கள் இந்த உபயங்களை கற்று ஆசீர்வதித்ததால் வழிநடத்தப்பட்ட வகையில் ஒவ்வொரு குழும அங்கத்தினர் தேவையும் சந்திக்கிற ஆவி கொடுத்து சகோதர தத்துவத்தை பலப்படுத்தி தக்க வைத்தல். ஊழிய பணி மற்றும் வேடிக்கையாகவும் குழுமத்தின் அதன் நிகழ்ச்சிகளும் இழையோடு செய்கிறார்கள். இந்த குழுமம் கொள்கைகளும் உபாயங்களும் திட்டமிடவும் ஞானத்திலும் விசுவாசத்தை பிரசிக்கவும் பிரயோகிக்கவும் பயன்படுத்தப்படும் போது அற்புதங்கள் காணலாம். உலகெங்கிலும் ஒவ்வொரு நிமிடமும் வெற்றிகரமாக இளைஞர் தலைமையின் நிமித்தம் ஏராளமான உதாரணங்கள் நிகழ்கின்றன. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். மெக்சிகோவில் ஊழிய தலைவராக அவரது தந்தை ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆசிரியர் குழுமத்தின் தலைவரான மேட் ஆண்டர்சன் நான் சந்தித்தேன். குழுமத் தலைவராக மாட்பணிக்காகப்பட்ட போது அவரது தொகுதியில் சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு ஆசிரியர் குழும அங்கத்தினர் அவன் மட்டுமே. ஒரு சக்தி வாய்ந்த ஊழிய காரணாகும்படி தலைவர் மேட் ஆண்டர்சன் ஒரு புதிய மொழி கற்றுக்கொண்டிருந்தான். வீட்டிலும் உதவிக்காரர் குழுமத்திலும் பெற்ற விசுவாசம், தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் முன்னேறி அவன் குழுமம் மற்றும் அவர்களது குடும்பங்களையும் தன் தலைமை தத்துவ திறக்கோள்களையும் பயன்படுத்த தீர்மானித்தான். உடனேயே தொகுதி எழுத்தரிடமிருந்து குழும அங்கத்தினர்களில் பட்டியலை வாங்கி ஸ்பானிஷ் மொழியை பழகி இருதயத்தில் ஜபத்துடன் தொலைபேசி எண் குறிப்பிட்டிருப்பது ஒரே லைனை அழைத்தான். அவன் சொன்னான், ஓமர் டு இலே ஹியாயை, அல்லது ஆங்கிலத்தில் ஓமர் நீ சபைக்கு இன்றைக்கு என்பதே என் அதன் அடிப்படை செயல். அந்த அற்புத ஏனெனில் அன்று ஓமர் சபைக்கு வந்தான். அதிலிருந்து அவனது தாயும் சகோதரியும் வந்தார்கள். தலைவர் ஆண்டர்சன் ஆயரை அவனை காரில் கூட்டிச் செல்ல அழைத்து மொழிபெயர்க்கவும் அவருடன் அப்பட்டியலில் பெயரிலிருந்து மாற்றி மற்ற இரண்டு பையன்கள் பெயர் இருந்தது. ஆனால் தொலைபேசி என இல்லாததால் சந்திக்க கூட்டிச் சென்றான். அவனது தலைமையின் திறக்கோள்களில் தூதர்களின் ஊழியம் மற்றும் பரலோக வல்லமைகள் ஒன்றிணைத்தன. அதன் விளைவாக அந்த ஒரு பையன்களுக்கும் சபைக்கும் வந்தார்கள். புதிய ஆச்சாரியர் குழுமத்தை அமைத்தனர். அவர்களது குடும்பங்களின் பிற பையன்களும் சுவிசேஷம் மற்றும் ஆச்சாரியத்துவ ஆசீர்வாதம் பெற வந்தார்கள். ஆரோனிய ஆசீர்வாதத்தில் உள்ள தலைவர்களும் மாணவர்களே, கிறிஸ்துவனின் வாழ்க்கை பாவ நிவர்த்தியின் மாணவர்களே இருப்போமாக. ஆரோனிய ஆசீர்வாதத்தின் வெளிப்படுத்தப்பட்ட கொள்கைகளின் வார்த்தைகளை பின்பற்றுவோமாக. நாம் நமது கடமையையும் சந்தர்ப்பத்தையும் புரிந்து கொள்ளும்படியாக நமது வீட்டு பாடத்தை செய்ய தலைவர் மான்சனின் வார்த்தை பின்பற்றுவோமாக. ஆவியை அணுகுற கொள்வோமாக. இயேசு கிறிஸ்து அவர் ஜீவிக்கிறார், நம்மை நேசிக்கிறார். ஆரோனிய ஆச்சாரியத்துவ பணி பரிசுத்தமானது மற்றும் அவரது பணியின் முக்கிய பங்கு என் உங்களுக்கு சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமே.
We've been spiritually fed.
இப்போது நாம் களி கூறுவோமாக என்ற பாடல் இப்போது பாடல் குழுவும் சபையாரும் சேர்ந்து பாடுவார்கள். பாடல் முடிந்த பின் எழுபதின் மூப்பர் ஆலன் எப் பேக்கர் நம்முடைய உரையாற்றுவார். அதன் பின் பன்னீர் அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் டாட் டி கிறிஸ்டாஃபர்சன் உரையாற்றை நாம் கேட்போம். பின்னர் லில்லி மலர்களை காணுங்கள் என்று பாடலை பாடல் குழு பாடுவார்கள்.
This is the 179th annual general conference of the Church of Jesus Christ of Latter-day Saints.
Radha, nee pandriya? Undu pat then you right? Yeah. That's it. Yeah, we continue to. Are you?
Anderson, we extend our love, blessings, and support as you fill this new calling. Brothers and sisters, individuals and families across the world are challenged by the current conditions. While I believe there are serious challenges ahead, I also know that this is a wonderful time to be alive, especially for the youth. I see my children and grandchildren having full, satisfying lives, even as they face challenges, setbacks, and obstacles, which they'll overcome. These are the days when prophecies are being fulfilled. We live in the dispensation of the fullness of times, which is the time to prepare for the Savior's return. It's also the time to work out our own salvation.
புயல் அடித்து மழை பெய்யும் போது அது அனைவர் மேலும் வீசும். மணலுக்கு பதிலாக உறுதியான அஸ்திவாரத்தின் மேல் கட்டுபவர்கள் புயலுக்கு தப்புவார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு ஒரு ஆழமான மனமாறுதலை வளர்ப்பதாலும், உணர்த்துதலை எவ்வாறு பெற்றுக் கொள்வதென்று அறிந்து கொள்வதாலும் உறுதியான அஸ்திவாரத்தின் மேல் கட்டுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. நாம் அறிந்திருக்க வேண்டும், நாம் அறிந்திருக்கிறோம் என்று அறிந்திருக்க வேண்டும். ஆவிக்குரியதிலும் உலகு பிரபாவமான சிருஷ்டிகளெல்லாம் நாம் தனித்து நிற்க வேண்டும். பிதாவாகிய தேவனே நமது ஆவிகளுக்கு பிதா என்று அவர் நம்மை நேசிக்கிறார் என்று, இயேசு கிறிஸ்துவே நமது மீட்பரும் இரட்சகரும் ஆவார் என்று நமது மனங்களும் நமது இருதயங்களும் பரிசுத்த ஆவியை பேச முடியும் என்று புரிந்து கொள்வதில் அது ஆரம்பமாகிறது. இப்படித்தான் நாம் உணர்த்துதலை பெறுகிறோம். இந்த உணர்த்துதல்களை எவ்வாறு அடையலாம், காண்பதென்பது எவ்வாறு பயன்படுத்துவது என்பதும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வாலிபனாக பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த போது அமெரிக்கன் கால்பந்து எனது ஆர்வங்களில் ஒன்று. நடுப்பக்கம் விளையாட்டுக்காரராக நான் விளையாடினேன். பயிற்சியாளர் குழுவை கடினமாக உழைக்க வைத்தார். திறமை இயற்கையாகவும் தானாகவும் வரும் வரை நாங்கள் பயிற்சி எடுத்தோம். எங்கள் மிக முக்கியமான எதிர் அணியோடு ஒரு விளையாட்டை நான் விளையாடும் போது வரும் ஆண்டுகளில் எனக்கு உதவிய ஒரு அனுபவம் கிடைத்தது. நான் கவனிக்க வேண்டிய எதிரணி ஆட்டக்காரரை நான் அறிவேன். ஆட்டம் ஆரம்பித்தவுடன் எனது வலது பக்கமுள்ள முக்கிய கோட்டிற்கு அவர் நகர்ந்தார். ஆட்டக்காரர்களில் மித்தம் விசிறிகளிடமிருந்து பலத்த சத்தம் வந்தது. பயிற்சியாளர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை போல நகர்ந்து நான் அவரிடம் இருக்கிற அவர் பின் தொடர்ந்தேன். பந்தின் பகுதி என் கைகளில் உணர்ந்து நான் வியப்புற்றேன். அதை உதைத்து கொடுத்தேன். ஆனால் எதிரணி ஆட்டக்காரர் அதை போக விடவில்லை. இழுத்து கொண்டிருந்த போது எல்லா கூச்சலின் மத்தியில் பேக்கர் அவரை சமாளி என்று கூச்சலிட்ட ஒரு குரலை நான் கேட்டேன். இது எனக்கு போதுமா இருந்தது. மைதானத்தை அவரை நான் சமாளித்தேன். பிற இறைச்சல்களுக்கு மேலாக அந்த சத்தத்தை எவ்வாறு நான் கேட்டேன் என ஆச்சரியப்பட்டேன். பயிற்சியின் போது பயிற்சியாளர் குரல் எனக்கு பரிச்சயமாகி அதை நம்ப நான் கற்றுக்கொண்டேன். அவர் கற்றுக்கொடுத்த பலன் கொடுக்கும் என்பது நான் அறிந்தேன். பரிசுத்த ஆவியின் உணர்த்துதலை நான் பரிச்சயமாக வேண்டும். அவை இயற்கையாகவும் தானாகவும் வரும் வரை சுவிசேஷ போதனைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த உணர்த்துதல்களை நமது சாட்சிகளுக்கு அஸ்திவாரம். பின்னர் சொந்த வரமான நேரங்களில் நமது சாட்சிகளை நம்மை சந்தோஷமாக பாதுகாக்கவும் வைக்கிறது. தலைவர் ஓக் சொன்னார், நித்திய முக்கியத்துவத்தின் சில குறிப்பிட்ட தகவல்கள் உண்மை என்று நான் அறிகிறோம் என்று. பரிசுத்த ஆவியால் நமது ஆத்மாக்கள் ஒரு தனிப்பட்ட சாட்சி கொடுக்குவதே சுவிசேஷத்தின் ஒரு சாட்சி. மற்றொரு சமயத்தில் அவர் சொன்னார், சாட்சி என்பது அறிந்து கொள்ளுதலும் உணர்தலும், மனமாற்றம் என்பது செய்வதும் மாறுவதும். ஒரு அழகான மனமாற்றத்தை வளர்க்கவும் தெய்வீக உணர்த்துதலை எவ்வாறு பெறுவதென்று கற்றுக்கொள்ளவும் நாம் செய்யக்கூடிய ஏராளமான காரியங்களை இவைகள். முதலாவது, நமக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். அல்மா சொன்னார், ஏனெனில் மனுஷருடைய வாஞ்சை மரணத்துக்குள்ளானதே ஜீவனுக்கு ஏற்றதோ என்பதை பொறுத்து அவர்களின் அருளுவார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அடுத்த வார்த்தை ஆராய்ந்து பார்க்க அல்மா சொன்னார், இப்பொழுது நாம் வார்த்தையை ஒரு விதைக்கு ஒப்பிடலாம். உங்கள் இருதயத்தில் ஒரு விதையை நட நீங்கள் இடம் கொடுத்தால் இதோ அது உண்மையான விதையாக அல்லது விதையாகவே இருந்தால் அதை உங்கள் அவிஸ்வாசத்தினால் அகற்றாமல் நீங்கள் கர்த்தருடைய ஆவியை எதிர்க்காமல் இருந்தால் இதோ அது உங்கள் மார்பில் விரிவடையும். இந்த விரிவடைகிற அசைவுகளை நீங்கள் உணரும் போது நீங்கள் உங்களுக்கு உள்ளாகவே இது நல்ல விதையாக விந்தையாகத்தான் இருக்கும். படிப்பதற்கும் கற்றுக்கொள்வதும் அடுத்த நிலை நமது புரிந்து கொள்வதிலும் விரிவாக்குகிறது, ஆழப்படுத்துகிறது. தியானத்தால் இதில் அடங்கி இருக்கிறது. நம் மனங்கள் அதை நாம் படிக்க வேண்டும். பின்னர் அது சரியானதென அவரிடம் நாங்கள் கேட்க வேண்டும் என கர்த்தர் சொன்னான். உணர்த்துகளாக எவ்வாறு பதில்கள் வருகிறன நாம் கற்றுக்கொள்ள முடியும். நமது இருதயங்களிலும் அவைகள் சிந்தனைகளும் உணர்வுகளாக வருகின்றன. சில சமயங்களில் மார்பில் எரிச்சலுடன் அவைகள் வரலாம். அமர்ந்த மெல்லிய சத்தமாக பதில்கள் வருமென இலாயாஜா போதித்தான். அது சரியாக இருந்தால் நமக்குள்ளேயே நமது மார்புகள் எரிச்சலாக காரணமாகும். ஆகவே அது சரியானதென்று உணரலாம் என கர்த்தர் சொன்னார். நமது மனங்களில் வருகிற சிந்தனைகளை உணர்வுகளையும் கவனம் செலுத்துவதால் கவனிக்க ஜோசப் ஸ்மித் நமக்கு கூறினார். நாளாகும் போது உணர்ந்துதல்களாக இவைகள் அடையாளம் காண நாம் கற்றுக்கொள்வோம். அவர் சொன்னார், ஆவியின் வெளிப்படுத்துதலின் முதல் தகவலை கவனிப்பதால் ஒருவன் பலனடைவான். உதாரணமாக தூய்மையாகவும் அறிவு உங்களுக்கு பாய்ந்து கொண்டிருக்கும் போது அது கர்த்தரின்களின் திடீர் அடிகளை உங்களுக்கு கொடுக்கும். அதை கவனி அதே நாளில் அல்லது விரைவிலேயே அது நிறைவேற்றப்படுகிறதை நீங்கள் காணலாம். தேவனின் ஆவியால் உங்கள் மனங்களும் வருகிற அந்த காரியங்கள் வெளிப்படும். அப்படியாக தேவனின் ஆவியை அறிந்து கொள்வதால் அதை புரிந்து கொள்வதால் கிறிஸ்து இயேசுவின் நீங்கள் பரிபூரணமாகும் வரை வெளிப்படுத்தலும் கொள்கைகளுக்கு நீங்கள் வளர்வீர்கள். இந்த திறமையையும் வளர்ப்பும் சாட்சியும் பெறுவதற்கும் வருங்காலத்தில் கூடுதலாக உணர்த்துதலையும் பெறுவதற்கும் வழிகளாக மாறுகிறீர்கள். மகத்துவமான வெளிப்படுத்துகளை சாட்சிகள் வரும்போது வழக்கமாக அவைகள் அவ்வாறு வருவதில்லை. சாட்சிகளை பெறுவதற்கு முன் ஜோசப் ஸ்மித் தரிசனத்தை போன்ற ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற வேண்டும் என சில சமயங்கள் மக்கள் நினைக்கிறார்கள். எவ்வாறு, எப்போது அல்லது எங்கே ஜெபங்களுக்கு தேவன் பதில் அளிக்கிறான் என்று நாம் இயற்கைக்கு மாறாக எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அடிக்கடி நமது ஜெபங்களில் வருகிற அல்லது எதையாவது செய்து கொண்டிருக்கும் போது அமைதியாக உணர்வுகளை சிந்தனைகளை வருகிற பதில்களை நாம் தவறவிடுகிறோம். அபாயம் இருக்கிறது. நாளடைவில் நாம் பதில்களை பெற்று உணர்த்துதல்கள் எவ்வாறு வருகிறது என கற்றுக்கொள்கிறோம். இது ஒவ்வொருவரும் அவர்களாகவே கற்றுக்கொள்கிற விஷயம். அடுத்ததாக உண்மையின் ஒரு சாட்சிக்காக கேட்பது உணர்த்துதலின் ஜன்னல்களை திறக்கிறது. உணர்த்துதலை அழைப்பதற்கு ஜெபம் ஒரு மிக பொதுவான ஆற்றலான வழி. நமது மனங்களில் சாதாரணமாக ஒரு கேள்வியை கேட்பது ஜன்னலை திறக்க ஆரம்பிக்கும். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் என வேதங்கள் போதிக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்யும் மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறது. நான் சுயமாய் பேசுகிறேனா இல்லையா என்று அறிந்து கொள்வான் என்ற கோட்பாட்டை நமது வாழ்வில் பயன்படுத்த இயேசுவுக்கு நமக்கு போதித்தார். ஒரு சமயத்தில் தனிப்பட்ட சாட்சி வரும். நாம் அறிவோம் என்று நாம் தெரிந்து கொள்வோம். பின்னர் உலக காரியங்களுக்கு சுதந்திரமாயிருப்போம். ஏனெனில் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் எது சரி என்று நமக்கு பயனுள்ளதென்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கஷ்டமான நேரங்களில் நல்ல தீர்மானங்களை எடுக்கவும் தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் பலத்தை ஆறுதலையும் உதவியையும் நாம் பெறுவோம். தலைவர்களுக்கு மட்டும் இந்த சாட்சி கொடுக்கப்படவில்லை. ஆனால் எல்லா ஆண்களும் பெண்களும் இளம் வயதினரும் திருப்பிள்ளைகளுக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட உணர்த்துதலை பெறுவதற்கு தகுதி வர போகிற நாட்களில் அவசியமானது. எனது ஆசாரியத்துவத்தை கடமைகளை நிறைவேற்றுவதில் எனது சாட்சி வளர முடியும் என்பது ஒரு வாலிபனாக நான் கண்டு கொண்டேன். அறிந்து கொள்ள எனக்கு ஒரு வாஞ்சி இருந்தது. நான் படித்து தியானித்தேன். பதில்களுக்காக கவனித்து ஜெபித்து ஒரு ஆசாரியத்துவனாக திருவிருந்து மேஜையில் நான் ஒரு நாள் அமர்ந்திருந்த போது நான் உணர்ந்தேன். வாழ்ந்திருக்க இது ஒரு மகத்தான நேரம். நம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு தேவையா இருக்கிறோம். இதில் நமது நாள், இது நமது நேரம். நமது துதிப்பாடல்கள் ஒன்றிலிருந்து நாம் படிக்கிறோம், ஓ தேவனின் மனிதர்களே எழுந்திருங்கள். சிறிய காரியங்களிலிருந்து செய்தீர்கள். ராஜாதி ராஜாவுக்கு சேவை செய்ய இருதயங்கள் ஆத்மாவையும் மனதையும் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். நமது ஆவிகளின் பிதாவாகிய நமது பரலோக பிதாவின் நாம் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக வழிநடத்தலை நாம் பெறுகிற அதற்கு மூலமாக இருக்கிற பரிசுத்த ஆவியையும் நாம் சாட்சி பகிர்கிறேன். இதன் மூலமாக நாம் அந்த உணர்த்துதலை பெறுகிறோமோ அந்த குரலை நாம் அறிந்து கொள்வோமாக என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.
May I extend a warm and sincere welcome to Elder Neil L. Anderson.
என்னுடைய அன்பான சகோதரர் ஆண்டர்சனை அழைக்க நான் ஆறுதல் செய்கின்றேன். 2007 ஆம் ஆண்டு 17 ஒரு மிகப்பெரிய பூமாகத்தால் பெரு பாதிக்கப்பட்ட கடற்கரை நகரங்கள் பிஸ்கோ மற்றும் சின்சாபா என்று கூறிய முற்றிலுமாக அழிந்து போடப்பட்டது. பிற அநேக சபை தலைவர்களும் அங்கத்தினர்களையும் போல் சின்சா சபையின் பால்கோண்டாவின் தலைவர் வென்சோ கோஸ் கான்டே வீடுகள் சேதமடைந்து மற்றவர்களுக்கு உடனே உதவ ஆரம்பித்தார். பூமாகத்து 4 நாட்களுக்கு பின் 70 நாள் மூப்பர் மார்க்கஸ் வி நாஷ் சின்னாவிற்கு போய் அங்கே சபை நிவாரண பணிகளை நிர்வகிக்க உதவி தலைவர் கோண்டாவை சந்தித்தார். நடந்த அழிவுகளை பற்றி பாதிக்கப்பட்டவர்களை உதவ என்ன செய்யப்படுவது என்பதை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அவரது பிள்ளைகளை ஒருவரை தூக்கிக் கொண்டு தலைவர் கவுண்டாவின் மனைவி பமீலா அங்கு வந்து சேர்ந்தார். அவரது பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சகோதரி கேட்டியுடன் மூப்பர் நாஷ் கேட்டார். தேவனி இரக்கத்தால் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் நன்றாக இருக்கிறார்கள் என புன்னகையுடன் அவர் பதிலளித்தார். கவுண்டாவின் வீட்டை பற்றி அவர் விசாரித்தார். அது போய்விட்டது. சாதாரணமாக அவர் சொன்னார், உங்களில் பொருட்டு எல்லாம் என்னவானது? அவர் கேட்டார். அவர்கள் அனைத்தும் எங்கள் வீட்டில் இருப்படைகளில் புதைந்து போயின. சகோதரி காண்டே பதிலளித்தார், இருந்தும் நாம் பேசிக் கொண்டிருந்த போது நீங்கள் புண்ணியத்தோடு இருக்கிறீர்கள். மூப்பர் நாஷ் கேட்டார், ஆம், நான் ஜெபித்தேன், நான் சமாதானத்தோடு இருக்கிறேன். எங்களுக்கு தேவையான எல்லாம் எங்களும் இருக்கிறது. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளும் எங்களுக்கு இருக்கிறார்கள். ஆலயத்தில் நாங்கள் முத்திரையிட்டப்பட்டிருக்கிறோம். இந்த அற்புதமான சபை எங்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் எங்களுக்கு இருக்கிறார். கர்த்தரின் உதவியுடன் மீண்டும் எங்களால் கட்ட முடியும். அவர் சொன்னார், அநேகே ஒவ்வொரு நிலையிலும் இந்த துளிரான விசுவாசத்தின் வெளிப்படுதலும் ஆவிக்குரியும் பலமும் உலகம் முழுவதிலும் பரிசுத்தவான்கள் வாழ்வில் திரும்ப திரும்ப வருகிறது. நமது நாட்களில் மிக அதிக அளவில் தேவையான அது ஒரு மகத்துவமான வல்லமையின் ஒரு எளிய வடிவம். முன்னு வரும் நாட்களில் அது மிக முக்கியமானதாக மாறும். துன்பத்திற்கு எதிராக பெருமை எடுகிற துருஷ்டிக்கார நம்மை தேடுகிற தங்களின் எடுத்துக்காட்டிலும் தாங்கள் இரக்கத்தாலும் மற்றவர்களை உயர்த்துகிற தொடர்ந்து சோதனைகளை மேற்கொள்கிற பலமான கிறிஸ்தவர்கள் நமக்கு தேவை. தாங்கள் விசுவாசத்தின் மூலமாக முக்கியமான காரியங்களை செய்கிற நன்மையிலும் தீமையிலும் அவநம்பிக்கும் இத்தகைய உலக ஆவிக்குரிய சந்திக்க ஆதாரம் எது? அதை எவ்வாறு நாம் அடைவது? தேவன் அதன் ஆதாரம். அவரோடு உள்ள நமது உடன்படிக்கைகளை மூலமாக அந்த சக்தியை நாம் அடையலாம். தேவனால் அமைக்கப்பட்டிருக்கிற நிபந்தனைகளை கொண்ட மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை. இந்த தெய்வீக ஒப்பந்தங்களில் ஆதரிக்க பரிசுத்தமாக அவருக்கு சேவை செய்யும் அவரது கடமைகளை கைக்கொள்ளவும் நமது ஒப்பு கொடுத்தலுக்காக பலனாக நாமை மேன்மைப்படுத்துவது தேவன் தன்மையை ஒப்பு கொடுத்துகிறது. ஆசாரியத்துவ நியமங்களில் நமது ஒப்புக் கொள்ளுதலை வெளிக்காட்ட நமக்கு தேவனே நியமிக்கப்பட்ட பரிசுத்த சடங்குகளும் உடன்படிக்கைகளும் நாம் பிரவேசிக்கிறோம். நமது ஆஸ்திபார உடன்படிக்கை உதாரணமாக கிறிஸ்துவின் நாமத்தை நம்மீது எடுத்துக்கொள்கிற நமது வஞ்சியை நாம் முதல்வதாக அர்ப்பணிக்கிற ஒன்றில் ஞானஸ்தானம் நியமத்தில் நிச்சயப்படுத்துகிறது. ஒவ்வொருவருக்கும் அது தனிப்பட்டதாக நடத்தப்படுகிறது. தேவனுக்கு நமது வாக்களிப்பும் நமக்கு அவரது வாக்களிப்பு தனிப்பட்ட முறையில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த நியமத்தில் நாம் கர்த்தரின் உடன்படிக்கைகளை மக்களின் அங்கமாக தேவனின் செலஸ்டியல் ராஜ்யத்தின் சுதந்திரவாளாக இருக்கிறோம். அந்த நோக்கத்திற்காக கட்டப்பட்ட ஆலயங்களில் மிக பரிசுத்தமான பிற நியமங்கள் நடைபெறுகின்றன. அங்கு செய்யப்படும் உடன்படிக்கைகளை நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் செஸ்டியல் ராஜ்யத்தில் மட்டுமே அல்ல, ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு மிக உயர்ந்த மேன்மையானதற்கு நாம் சுதந்திரவாளாக இருப்போம். தேவன் கொடுக்கிற தெய்வீக சத்தியங்களை அனைத்தையும் நாம் பெறுவோம்.
In each dispensation. If we were to state the new and everlasting covenant in one sentence.
புதியம் நித்தியமான உடன்படிக்கையை பற்றி வேதங்கள் அடிக்கடி பேசுகின்றன. புதியம் நித்தியமான உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் சுவிசேஷம். வேறு மாதிரி சொல்ல போனால், ஒவ்வொரு காலத்திலும் புதிதாக மறுஸ்தாபிக்கப்பட்ட தேவனுக்கு மனிதனுக்கும் இடையுள்ள ஒரு நித்திய உடன்படிக்கை அடிப்பட்டு இருக்கிறதா? புதியதாக நித்தியமான உடன்படிக்கை ஒரு வாக்கியத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் அது இப்படியா இருக்கும்? தேவன் தம்முடைய ஒரே பேரனா குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரில் இவ்வாறாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருந்தார். அவரை நம்புதென்றால் என்னவேன்? இந்த வார்த்தையில் இயேசு விவரித்தார், இப்பொழுது இதுவே கற்பனையாயிருந்திருக்கிறது, பூமியின் கடை அந்தரங்களை நீங்கள் மனம் திரும்பி என்னிடத்தில் வந்து என் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதனால் சுத்தரிக்கப்பட்டு எனக்கு முன்பாக கடைசி நாளில் கரைத்திரையாற்றுவார்கள் நிற்பார்கள். துன்பங்களோடு புன்னைக்கைக்கு துயரித்து வெற்றியாக ஒரு நல்ல காரியத்திற்கு ஆர்வமுடன் ஈடுபட்டிருந்த அதிக நீதியை கொண்ட வர நமக்கு சக்தி அளிக்கிற உடன்படிக்கைகளே தேவனோடு செய்கிறது மற்றும் காத்து கொள்வது என்றால் என்ன? ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவனுக்காக எவ்வாறு உடன்படிக்கை சக்தி அளிக்கிறது? வரங்களில் ஆசீர்வாதங்களும் பலம் படுத்தப்பட்டது. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் கொள்கைகளுக்கு கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுதலில் நாம் வரும்பொழுது நம்மோடு அவரது உடன்படிக்கைகள் தேவனால் வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களில் ஒரு தொடர்ந்து பொலியை நாம் அனுபவிப்போம். வாழ்க்கையினுடைய நாம் செல்லும் போது செயல்படுத்துவதற்காக பதிலாக செயல்படுத்த நமக்கு தேவையான ஆதரங்களை அந்த ஆசீர்வாதங்கள் அளிக்கின்றது.
In the covenant path we find a steady supply of gifts and help. Charity never faileth. Love begets love. உதாரணமாக
நம் சரீரங்கள் பரமாரிகத்தோடு தொடர்புடைய ஞானஸ்தானம் உள்ள கர்த்தரின் கற்பனைகளை அறிவின் மகத்தான பொக்கிஷங்களை மறைப்பொருளான பொக்கிஷங்களை முதலமாக முக்கியமாக
a community of saints who encourage, sustain and minister to one another. As Nephi explained, and if it so be that the
children ஒருவர் ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்கள் ஒரு சமுதாய இருக்கிறோம், அதை நெபி விவரிக்கிறதை போல் மேலும் மனம்புத்திர தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வர்களெனில் அவர் அவன்களில் போஷித்து பலம்படுத்தி நாம் கட்டளை இட்டு காரியத்தை அவர்கள் நிறைவேறும்படி வழியை அவர்களுக்கு அழைப்பித்தார். கூடுதலான விசுவாசத்தின் பலம் படுத்தப்பட்டது. இவைகள் அனைத்தும் மேலாக உடன்படிக்கைகள் வாழ்க்கை சவால்களில் இருந்து விடப்பட்டதாக இருந்திருக்கலாம். ஏமாற்றுகளும் அழிவுகளும் கூட அவரது சமாதானத்தை
to persevere and to do all things that are expedient in the Lord. Our willingness to take upon us the name of Christ and keep his commandments requires a degree of faith.
நமது உடன்படிக்கையை நாம் கௌரவிக்கும் போது அந்த விசுவாசம் விரைவடைகிறது. முதலாவதாக நமது விசுவாசத்தை உறுதி செய்கிற வாக்களிக்கப்பட்ட கீழ்ப்படுதலின் கனிகளை நிச்சயமாக்கிறது. இரண்டாவது ஆக தேவனின் சந்தோஷத்தை ஆவி தொடர்பு கொள்கிறது. அவர் தொடர்ந்து ஆசீர்வாதங்களும் உதவியில் நாம் பாதுகாப்பை இருக்கிறோம். மூன்றாவதாக என்ன நடந்தாலும் ஒவ்வொரு பேரிலும் தனிப்பட்டதாக தேவனின் வாக்களிப்பு நம்பியிருப்பதால் நாம் முன்னோரி செல்லும் என்பதை அறிந்து நம்பிக்கையுடன் அமைதியுடன் வாழ்க்கையை நாம் எதிர்கொள்வோம். அவர் பொய் சொல்ல மாட்டார் என நாம் அறிவோம். சோதனைகளின் நேரங்களில் நமக்கு தேவையான மறு உத்தரவத்தை உடன்படிக்கைகள் பாதையில் சந்தித்திருந்தால் உறுதி செய்கிற என்பதை ஆரம்ப கால சபைத் தலைவர்கள் இந்த காலத்தில் உறுதி செய்திருக்கிறார்கள். பழங்காலத்து பரிசுத்தவான்கள் தங்களின் எல்லா துன்பங்களிலும் துன்ப உரத்திலும் நிலைநிற்கவும் தாங்கள் பொருட்டு அலைந்து போனாலும் மட்டுமல்ல, தாங்களின் சொந்தம் மனைவிகளை வினோகி போனதும் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளவும், இந்த பூலோகத்தில் சரீரம் அழிந்து போகும் என்பது கைகளால் கட்டப்பட்ட ஒரு விடலல்ல, பரலோகில் நித்தியம் தேவனின் ஒரு கட்டிடம் அவர்கள் உடன் என்பதை அறிந்து கொள்வோம். இதுவே ஒத்துகிற என்பதென அவர்கள் சத்தியமாக்கியது. நம்மிடம் தேவன் எதிர்பார்க்கிற எம்மாதிரியான தியாகமா இருந்தாலும் அதை கொடுப்பதில் நமது வாழ்க்கை பாதை சரியாது என்று தேவனுக்கு சந்தோஷமாது என்று ஆவியின் சாட்சி நாம் தெரிகிறோம் என அவைகள் சுட்டிக்காட்டுகிறது. அந்த அறிவுடன் காலப்போக்கில் ஒவ்வொரு தூயத்தும் நமது நன்மையை ஆக தேவன் மாற்றுவார் என நிச்சயத்துடன் நமது விசுவாசம் முழுமையாக்கிறது. ஒரு பெரிய விசாலமான கட்டடத்திலிருந்து அவமானம் என கூச்சலிட்டு பரிகாசத்தின் விரல்கள் நீட்டப்பட்ட போது நீங்கள் நிலைத்திருந்தால் அந்த விசுவாசத்தால் உங்களில் சிலர் ஆசிரிக்கப்பட்டீர்கள். நமக்காக தாங்கள் அவமானத்தோருக்கும் பாத்திரத்தை எண்ணப்பட்டு சந்தோஷப்பட்டு போது வேடும் பழங்காலத்து அப்போஸ்தலர்களோடு தாங்கள் உறுதியை நின்றார்கள். அவர் கட்டளையிடுகிற ஒவ்வொரு தியாகத்தில் தாங்களின் உடன்படிக்கைகளை கை கொள்ள தேவனுடைய ஒரு உடன்படிக்கையில் பிரவேசிக்குவன் துன்பங்களை எதிர்கொள்ள விசுவாசம் கொடுக்கப்படும் என்பதை, அந்த துன்பங்களை அதிக விசுவாசத்தின் அடைவான் என்பதை அப்போஸ்தலராகிய பவுல் புரிந்து கொண்டான். அவனது தனிப்பட்ட மாமிசத்தில் முள்ளால் அவன் சொன்னான், அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என்ன கிருபை உனக்கு போதும், பலவீனத்தினால் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தாங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். தேவனின் வல்லமையின் மூலமாக பலம் படுத்ததால் முதலாவதாக அதிகாரம் அளிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும், இரண்டாவதாக அவரோடு தாங்கள் உடன்படிக்கைகளை கை கொள்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற விசுவாசத்தின் வரத்தையும் நாம் கருத்தில் கொண்டோம். உடன்படிக்கையின் மூலமாக நான் குறிப்பிடுகிற இறுதியான காரியம் தெய்வீக வல்லமின் வெளிப்படுத்தல் ஆகும். அவரோடு உள்ள நமது உடன்படிக்கையில் ஒப்பு கொடுத்ததாலோடு தேவனின் வல்லமையான அவர் தெய்வீக செல்வாக்கை நமது வாழ்வுக்குள் உரையாப்புவார். பெரும்படி நாம் தேர்ந்தெடுத்த நமது ஒழுக்க சுயதினத்தினால் அதை அவர் அப்படி செய்வார். ஆசாரிய உத்தவ நியமங்களில் நமது பங்கேற்பால் நமக்கு சுயதினத்தை நாம் பயன்படுத்தி அதை பெற தேர்ந்தெடுப்பதால் அவர் அதை செய்ய முடியும். அந்த நியமங்கள் நாம் பங்கேற்பதால் கூடுதலான ஒளியும் ஆவிக்குரிய வல்லமையாலும் வருகிற கூடுதல் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தம் இருக்கும் என்பதை நாம் காட்டுகிறோம். எல்லா நியமங்களும் மிக குறிப்பாக ஆலயத்தின் நியமத்தில் உன்னத்திலிருந்து வருகிற அதிகாரத்துடன் நாம் தரிப்பிக்கப்படுகிறோம். இந்த தேவனின் வல்லமை பரிசுத்த ஆவியின் செல்வாக்கால் ஒருவனில் வருகிறது. புதிய நித்தியமான உடன்படிக்கையில் பரிசுத்த ஆவியான் வரமாயிருக்கிறது. ஆவியின் ஞானஸ்தானம் நமது ஞானஸ்தானத்துக்கு அது ஒரு அத்தியாவசியமானதாயிருக்கிறது. நமது பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்த கிறிஸ்துவின் ரத்தம் பயன்படுத்துகிற அது இரட்சகரின் தூதுவேன் ஆவியில் உயிர்க்கப்பட்ட மனிதனுக்காகப்பட்ட ஆதாம் பெற்ற வரம் அது. அவர்கள் நிலத்தில் இருந்தவர்களை அனைத்தையும் பரிசுத்த ஆவியால பழங்கால அப்போஸ்தலர்கள் நிலைத்திருந்தார்கள். மற்றும் தாங்கள் நாட்களில் அறிந்து உலகத்திற்கு தாங்கள் ஆசீர்வித்தவின் திருக்கோள்களை அவர்கள் சுவிசேஷத்தை எடுத்து போனார்கள். தெய்வீக உடன்படிக்கைக்குள் நாம் பிரவேசிக்கும் போது பரிசுத்த ஆவி நமோது தோற்றாளவாக நாம் வழிகாட்டியாகவும் நமது துணைமையாய் அறிந்து மகிமையான சமாதான காரியங்கள் நீங்கள் போதிக்கும் போது சாட்சி அளிக்கும் போது உங்கள் வார்த்தைகளை பரிசுத்த ஆவியை சாட்சி அளிக்கிறார். குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் பேசும் போது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியை உங்கள் இருதயத்தில் வைக்கிற மற்றும் மனிதர்களுக்கு முன் நாம் திகைக்க மாட்டோம் என்று கர்த்தரின் வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். அடுத்த கடக்க முடியாத தடங்கால தோன்றியிருக்கிற நீங்கள் எவ்வாறு தாண்ட வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவி வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களிலுள்ள பரிசுத்த ஆவியை கிறிஸ்துவின் துய அன்பை மற்றவர்கள் உணர்வும் முன்னேறி செல்ல பலத்தையும் பெறவும் காரணமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவி அதன் தலைமையில் பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தமாக உங்கள் உடன்படிக்கைகள் மதிப்பையும் தன்மையும் நிச்சயம் படுத்தி உங்கள் மேல் தேவனின் வாக்குத்தத்தங்களை முத்திரையிருக்கிறது. தெய்வீக உடன்படிக்கைகளை பலமான கிறிஸ்துவனைகளை உண்டாக்குகிறது. உங்களால் முடிந்த எல்லா ஆசீர்வத்துவ நியாயங்களை பெற தகுதி பெறுங்கள் என ஒவ்வொருவரையும் நான் வலியுறுத்துகிறேன். பின்னர் உடன்படிக்கையால் நீங்கள் செய்த வாக்கு அழைப்பை உண்மையாக கை கொள்ளுங்கள். துன்பமான நேரங்களில் உங்கள் உடன்படிக்கைகளை உங்களுக்கு மிக முக்கியமான காரியமாக இருக்கட்டும். உங்கள் கீழ்ப்படுதல் சரியாக இருக்கட்டும். பின்னர் உங்கள் தேவைக்கேற்ற எவ்வளவு ஆகிலும் சந்தங்கமிடாமல் விசுவாசத்தில் நீங்கள் கேட்கலாம். தேவன் பதிலளிப்பார். நீங்கள் செய்யப்பட்ட கவனமாய் இருக்கும் போது அவர் உங்களை ஆதரிப்பார். அவரது நேரத்தில் வழியில் நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லி உங்களை நோக்கி எனது கரங்களை நீட்டுவார். நமது பரலோக பிதாவிடம் காட்டப்படுகிற உடன்படிக்கையை நாம் பிரவேசிக்கக்கூடிய நியாயங்களை நிறுவிக்கு ஆசாரிய உத்தவத்தின்
testify that God will keep his promises to you.
அவர்
you honor your covenants with him.
அவர் பரிசுத்த குமாரின் நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். அவரோடு நீங்கள் செய்த உடன்படிக்கையை நீங்கள் கனம் பண்ணும்போது தேவன் அவரது வாக்குத்தத்தங்களை கைக்கொள்வார் என நான் சாட்சி அளிக்கிறேன். அமுழுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அழிந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை பலப்படுத்தி உங்கள் விசுவாசத்தை முடிப்பார். அவரது பரிசுத்த ஆவியில் தேவன் வல்லமையில் அவர் உங்களை நிரூபிப்பார். உங்கள் வழிகாட்டவும் தேவை ஆர்வமும் மற்றும் வேதனையிலிருந்து உங்களை விடுவிக்கும் அவரது ஆவியை எப்பொழுதும் உங்களோடு வைத்திருக்க நான் ஜெபிக்கிறேன். உங்கள் உடன்படிக்கையில் மூலமாக நமது கர்த்தர் மீட்பருமான அவரது கரங்களை நீங்கள் நன்மையாக ஒரு சக்தியாக கருவியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
Consider the days of the fear.
இந்த கால நேரத்தில் அவர்கள் கொடுத்த அழகான இசைக்காக ஆசரிப்பு கூட்டார பாடல்களுக்கு அவர்களுக்கு நடத்துனர்களுக்கும் பியோனா வாசிப்பவர்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். பிதானத்தாவின் முதல் ஆலோசகர் தலைவர் ஹென்றி பி ஹைரிங் இந்த கூட்டத்தின் இறுதி சொற்பொழிவார். தலைவர் ஐரிங்கின் உரைக்கு பின் என் மீட்பர் ஜீவிக்கிறார் என்ற பாடலை பாடற்குழு பாடுவார்கள். பின்னர் எழுபதின் மாரின் மூப்பர் வில்லியம் டபிள்யூ ஃபார்ம்லியன்ஸ் இறுதி ஜபம் ஏற்படுத்தப்படும். இந்த நண்பகல் 2 மணி வரை மாநாடு ஒத்திவைக்கப்படும்.
As have others, I extend to மற்றவர்கள்
போல நானும் எனது வார்த்தைகளை assure him that I've had a witness that he's called of God,
and he will need that reassurance in the days ahead. My beloved brothers
and அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களிடம் பேசப்போகிற இந்த சந்தர்ப்பம் மாபெரும் பரிசுத்த சிலாக்கியாகும். என் வார்த்தைகள் உதவிகரமாயிருக்கும் எனவும் உங்களுக்கு தைரியமூட்டும் எனவும் நான் ஜெபிக்கிறேன். நமது வாழ்வின் எல்லா வேறுபாடுகளுடன் நமது பொதுவான ஒரு சவால் இருக்கிறது. நாம் அனைவரும் துன்பத்தை சந்திக்க வேண்டியதாயிருக்கிறது. நமது வாழ்க்கை எளிதாக இருக்கிற சமயங்கள் உண்டு. சில சமயம் நீண்ட காலமாக கூட அது இருக்கலாம். ஆனால் நான் மனிதர்களாக இருப்பதால் அது சகோரியமாக துயரத்துக்கு வழிவிடுகிறது. நல்ல ஆரோக்கியம் முடிவுக்கு வந்து துரதிருஷ்டம் வருகிறது. குறிப்பாக சிறிது காலம் சௌகரியமாக நேரம் கடந்து சென்ற வேதனை அல்லது பொருத்தேசம் பயத்தையும் சில சமயம் கோபத்தையும் ஏற்படுத்தலாம்.
Or the loss of material security can bring fear and sometimes even anger. The anger comes
பொது நியாயமானது எல்லா உணர்விலிருந்து சிறிதாவது கோபம் வருகிறது. நல்ல ஆரோக்கியம் மற்றும் பாதுகாக்க இருக்கிற உணர்வு வருவது ஏற்றுக்கொள்ள தக்கதாய் இயற்கையாகவும் இருக்கிறது. ஆனால் அது மறியும் போது அநியாயம் என்ற உணர்வு ஏற்படுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு தைரியமான மனுஷன் கூட அவருக்கு ஓலியம் செய்தவர்களிடம் தன் சரீர பாடுகள் நிமித்தம் அழுது கூக்குரலிட்டார். நான் எப்போதும் நல்லனாக இருக்கவே முயற்சி செய்துள்ளேன். இது எப்படி நடக்கலாம் என்பதான பதிலின் வழி. வேதனை படிப்பவர்களுக்கு நாம் நேசிப்பவர்களாயிருந்தால் மிகவும் வேதனையானதாக மாறிவிடுகிறது. வியாக்குலப்படுபவர்கள் நமது குற்றமுள்ளவர்களாக தெரிந்தால் அது விசேஷமாக நமது கடினமாக தோன்றுகிறது. அப்போது துயரம் நேசமும் மிக்க எல்லா வல்ல தேவனின் உள்ள விசுவாசத்தையும் அசைக்கலாம். யுத்தம் அல்லது பஞ்சம் ஏற்படுத்த போது அது போற்ற சந்தேகம் ஒரு தலைமுறையை தாங்குகிறது என நம்மில் சிலர் பார்த்திருக்கிறோம். சில சந்தேகங்கள் சில தேவனிடமிருந்து திரும்பி விடும் அளவில் வளர்ந்து பெருகி அவர்கள் பெற்றவர்கள் அல்லது கொடுமையானவர் என்று குற்றம் சுமத்துகின்றனர். அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அந்த உணர்வுகள் தேவன் ஒருவர் இருக்கிறாரா என்று விசுவாச இழப்பு வழி நடத்தலாம். இன்று என்னுடைய நோக்கம் பரலோக பிதாவும் இரட்சகரும் ஜீவிக்கிறார், அவர் மனுக்குளம் முழுவதையும் நேசிக்கிறார் என்று உறுதியாக உங்களுக்கு கூறுவது தான். நாம் துன்பமும் வியாக்குளமும் சந்திக்கும் சந்தர்ப்பமே அவர்களது எல்லைக்கு இல்லாத அன்பின் அடையாளமே. நித்திய ஜீவனாக்கிற எல்லா வரங்களிலும் மேலான வரத்தை பெற நாம் ஆயத்தப்படி உலகத்தில் வாழும் வரத்தை தேவன் கொடுத்தார். பின்பு நமது ஆவிகள் மாறப்படும். நாம் தேவன் விருப்பத்தையே விரும்புவோம். அவர் சிந்திப்பது போல சிந்திப்போம். அவ்விதமே நித்திய ஜீவனத்தில் என்றென்றும் ஜீவிக்க தகுதி பெற கற்பிக்கவும் உலக வாழ்வில் வழிநடத்தவும் ஒரு முடிவற்ற சோதனை உருவாக்க பொறுப்பேற்க ஆயத்தப்படுவோம்.
Of an endless posterity to teach and to lead through tests to be raised up to qualify to live forever.
நாம் அந்த வரத்தை பெறவும் அந்த பொறுப்பு கொடுக்கப்படவும் நாம் செய்ய கடினமான நீதியான தேர்வுகளை செய்ய வேண்டும் என்பது தெளிவாகிறது. உலக வாழ்வில் கடினமான சோதையான அனுபவங்கள் மூலம் கடந்து வந்து அப்படிப்பட்ட உயர்வான பொறுப்புக்கு ஆயத்தம் பண்ணப்படுகிறோம். அந்த கல்வி நாம் தேவனுக்கு அவருக்காக பிறருக்கும் ஊழியம் செய்யும் போது நாம் பாடுகளுக்குள்ளும் போது மட்டும் வர முடியும்.
While serving God and others for Him. In this education, we experience.
இந்த கல்வியில் நாம் துயரமும் மகிழ்ச்சியும் சுகவீனமும் நலமும் பாவத்தின் கவலையும் மன்னிப்பின் ஆனந்தமும் அனுபவிக்கிறோம். அந்த மன்னிப்பு நாம் தாங்க முடியாத வேதனையை அவர் தாங்கியதாலும் அதை நாம் சிறிதளவே அறிய முடிவாலும் இரட்சகரின் ஒப்பில்லாத பாவ நிவர்த்தியில் மட்டுமே வர முடியும்.
Which we can only faintly comprehend.
அனுபவத்தின் மூலம் அவர் அறிகிறார் என்ற இரட்சகரின் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட நிவாரணத்துக்காக நாம் துயரத்திலும் காத்திருக்கும் போது அது நம்மை தேற்றும். மார்மன் புத்தகம் அவரது தேற்றும் வல்லமை பற்றிய நிச்சயமான உறுதியை நமக்கு கொடுக்கிறது. வெளிப்படுத்துதலாயே எப்படி நம்மை போஷிப்பது என அவர் அறிந்திருக்கலாம். ஆனால் தன் சொந்த அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்ளவே அவர் தெரிந்து கொண்டார். ஆல்மாவிலிருந்தே ஒரு விவரம். அவர் ஜனங்களின் துன்பங்களையும் நோய்களையும் தம்மில் ஏற்றுக்கொள்வார் என்ற வசனம் நிறைவேற்றும்படியாய் அவர் புறப்பட்டு போய் சகலவித துன்பங்களையும் உபத்திரவங்களையும் சோதனைகளையும் அனுபவித்தார். தம்முடைய ஜனத்தை காட்டி இருக்கிற மரண கட்டுகளை ஆவிற்கும் பொருட்டு அவர் மரணத்தை தம்மீது ஏற்றுக்கொள்வார். தன் ஜனத்தினுடைய பலவீனங்களுக்கு தக்கதாய் அவர் மாம்சத்திற்கேற்க ஒத்தாசை புரிவத்தபடி என்று நாம் அறிந்து கொள்ளும்படிக்கும் மாம்சத்திற்கேற்ப நாம் உருக்கமான இரக்கத்தினால் நிறைக்கப்படிக்கும்படிக்கும் அவருடைய பலவீனங்களை தம்மில் ஏற்றுக்கொள்வார். இதோ எனக்கு இருக்கிற காட்சி என்னவெனில், ஆவியானவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிற போதிலும் தேவகுமாரன் தன் ஜனத்தினுடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொள்ள நிமித்தம் அவர்களுடைய அக்கிரமங்களையும் விடுவிக்க செய்கிற நமது வல்லமையினாலே நீக்கி போடும்படிக்கு மாமசத்திற்கேற்க பாடன் அபிவித்தற்கு என்பதே. உங்கள் பாடுகளிலிருந்து விடுவிக்க கர்த்தரின் திறமையும் அன்பும் பற்றிய உண்மை நீங்கள் அறிந்திருந்தாலும் அது மேலும் உங்கள் சகிப்பின் தைரியத்தையும் பலனையும் சோதிக்கும். ஒரு பாலனான இடத்தில் வேதனுடன் தீர்க்க தரிசி ஜோசப் ஸ்மித் கூட கதறினார். அவர் எங்கிருக்கிறார், அவரது மறைவிடம் எங்கிருக்கிறது என்றார். எவ்வளவு காலம் அவரது கரங்கள் தடுக்கப்பட்டிருக்கும்? தன் ஜனத்திற்கும் ஊழியர்களுக்கும் எதிரான தவறுகளை நித்திய பரலோகத்திலிருந்து அவரது பரிசுத்த கரங்கள் பார்த்து கொண்டிருக்கும். அவர்களது கதறுவதில் அவரது காதுகள் எப்போதும் ஊடுருவப்படும் என்று அவர் கேட்பார். இரண்டு நேரத்தில் கர்த்தரின் பதில் எனக்கு உதவியாயிருக்கிறது மற்றும் நம் அனைவரையும் ஊக்குவிடக்கூடும். அவர் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்திடம் அவரது இருதயம் சமாதானத்தால் நிரம்பிவிடும் என்றார். அவரது துன்பமும் வியாக்குளங்களும் சிறிது காலத்துக்கே இருக்கும். அதை அவர் நன்கு சகித்து கொண்டார். தேவனை அவர் உயர்த்துவார். அவரது சத்துருக்களை மேற்றுக்கொள்வார். அவர்களது நண்பர்கள் அவருடன் நிற்பார்கள். மீண்டும் இதமான இருதயங்களுடன் நட்பு கரங்களுடனும் வரவேற்பார். யாக்கோபுவை போல அவரது ஜனங்கள் அவரை எதிர்த்து மீறுவதாக குஞ்சம் சுமத்தவில்லை என்றார். நான் நித்திய ஜீவனுக்காக ஆயத்தப்படுகிறோம் என்பது உண்மை என்ற சாட்சியில் இருந்து விசுவாசமும் தைரியமும் வருவதை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் தன் விசுவாசமிக்க சீசர்களை காப்பாற்றார். வளர்வதற்கு ஒரு அழைப்பாக பாடுகளை ஏற்றுக்கொள்ள சீசன் அதனால் நித்திய ஜீவனுக்கு தகுதி பெறுகிறான். போராட்டத்தின் மத்தியிலும் சமாதானம் காண்பான். அண்மை கால பொருளாதார நெருக்கடியில் தன் வேலையை இழந்த இளம் தகப்புடன் அண்மையில் பேசினேன். தங்கள் குடும்பங்களுக்கு உணவளிக்க அவரது திறமையுடைய பல்லாயிரக்கணக்கோர் தீவிரமாக வேலை தேடுவதை அறிகிறார். அவரது குடும்பத்தை ஆதரிக்க அவர் ஒரு வழியை கண்டுபிடிக்க என்று ஒரு உறுதி பெற என்ன செய்திருக்கிறார் என்று கேட்க அமைதியான தன்னம்பிக்கை என்ன வழி நடத்தியது? கர்த்தரின் உதவிக்கு தகுதி பெறும்படிக்கு தான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறாரா என்று நம்பிக்கை பெற அவரது வாழ்க்கை ஆய்வு செய்து கொண்டு இருப்பதாக கூறினார். அவரது தேவையும் இயேசு கிறிஸ்துவின் அவரது விசுவாசமும் அவரை கடினமாய் இருந்த போதிலும் கர்த்தருடைய கட்டிகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற வழி நடத்தியது என்பது தெளிவானது. துன்பத்திலும் மத்தியத்திலும் சுவிசேஷத்தை கண்டுபிடிக்க கர்த்தர் தன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆல்மாவில் அவரும் அவரது மனைவியும் வாசிக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை அடையலாம் கண்டதாக கூறினார்.
And the record goes, and now when Alma heard this, he turned him about, his face immediately towards him, and he beheld with great joy, for he beheld that their afflictions had truly humbled them, and that they were in preparation to hear the word. Therefore he did say no more to the other multitude, but he stretched forth his hand and cried unto those whom he beheld, who were the truly penitent, and said unto them, I behold that ye are lowly in heart, and if so, blessed are ye. The scripture goes on to praise those of us who prepared
for it. செழிப்பாக சமயத்தில் துன்பத்துக்காக ஆயத்தமானவர்களை வேதமாகப் போல்கிறது. உங்கள் அநேகர் சிக்கல் வரும் என்பதை இப்போது உங்களுக்கு தேவையாயிருக்க உதவிக்கு தகுதி பெற முயற்சி விசுவாசத்தை உங்கள் அநேகர் பெற்றுள்ளீர்கள். ஆம், தங்கள் மிகுந்த வறுமையை நிமித்தம் கட்டாயத்தின் பேரத்தில் தாழ்மையானவர்களை காட்டிலும் அவன் இன்னும் அதிகமாய்
ஆசீர்வதிக்கப்படுவான்.
நான் கூறிய இந்த இளைஞன் வருகிறத்தை குறித்து ஜீவிக்கிற தீர்க்க தரிசிகள் எச்சரித்திருந்த தூர திருஷ்ட நிலைக்கு சிறிது உணவை சிரித்து சேமிப்பையும் சேர்த்து வைத்திருப்பவர் ஆகும். வரும் எதிர்கால தேவைகளுக்கு என தான் அறிந்திருந்த கர்த்தரின் உதவிக்கு தகுதி பெற அவன் இருதயத்தையும் ஆயத்தப்படுத்தியிருந்தான். அவர் தன் வேலையை இழந்த அந்நாளில் அவரது மனைவியிடம் அவர் கவலைப்படுகிறாளா என்று கேட்டபோது அவள் உற்சாகமாய் சொன்னாள், இல்லை, நாங்கள் இப்போதுதான் ஆயிரின் அலுவலகத்திலிருந்து வருகிறோம். நாங்கள் முழுநேர தசம பாகம் செலுத்துவேன் சொல்வதற்கு இது சீக்கிரம், ஆனாலும் அவர்கள் வாக்களித்ததை போலவே நானும் உணர்ந்தேன். காரியங்கள் கைகூடும். துயரம் அவர்களது விசுவாசத்திற்கு சவ உடவில்லை. அதை சோதித்தது, பலப்படுத்தியது. கர்த்தர் வாக்களித்த சமாதானம் புயலின் மத்தியிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக பிற அற்புதங்களுக்கும் தொடரும்.
Of peace the Lord has promised has already been delivered in the midst of the storm. Other miracles are sure to follow.
கர்த்தர் இப்போதும் நன்கு பலப்படுத்தவும் பரிசுத்தமாக்கவும் தேவையாயிருப்பவர்களுக்கு தேவையானதை செய்கிறார். தேவை இருக்கிறவர்களுக்கு அடிமையாய் தோன்றுகிற உணர்த்துதலின் அவ்வப்போது அது வருகிறது. வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனைகளில் ஒன்று ஒரு அன்பு கணவனையோ மனைவியோ இழப்பது ஆகும். சகோதரி இங்க்லி அவர் அருகில் இல்லாத போது அந்த காயம் பற்றி தலைவர் இங்க்லி விவரித்தார். அன்பு குறியவர்களிடமிருந்து மரணத்தால் பிரிக்கப்பட்டவர்களின் தேவையை கர்த்தர் அறிவார். அவரது உலக அனுபவத்தின் மூலம் அவர்கள் விதவைகளின் வேதனையை பார்த்தார். அவர்களது தேவையை அறிந்தார். சிலுவையில் அவர் வியாக்குலப்பட்டிருந்த போது தனக்கு அன்பான அப்போஸ்தலரிடனும் இப்போது ஒரு மகனையும் இழக்கப் போகும் தமது விதவையை யாக்கப்பட்ட தாயை கவனிக்க சொன்னார். தங்கள் மனைவிகளை இழந்தவர்களின் தேவைகள் அவர் இப்போது உணர்கிறார். மரணத்தினால் தணிக்கப்பட்ட மனைவிகளின் தேவைகளையும் அவர் அறிகிறார். கவனிப்பு தேவைப்படுகிற விதைகளின் நம்மில் அனைவர் அறிவோம். அவளை தோன்றுவதற்காக ஒரு இளம் விதவையை சந்திக்க உணர்த்தப்பட்டு மீண்டும் சந்திக்க நான் எண்ணிக்கொண்டிருந்த வயதான விதவையை சந்திக்க போது கேட்டது எனக்கு வெகுவாக தொடர்ந்தது. தானே ஆறுதல் தேவிக்கப்பட்ட விதவை மற்றொருவருக்கு ஆறுதலுக்கு அனுப்பப்பட்டார். ஒருவருக்கொருவர் உற்சாகமூட்டி உறுதியத்தின் மூலமாக கர்த்தர் இரு விதைகளுக்கு உதவி செய்வது ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் இருவரும் உதவி செய்வார். தன் ஊழியக்காரர்களின் போதனைகளுக்கும் காட்சிக்கும் பதிலளித்தவர்களுக்கு அதே விதமாக ஆல்மா 34 தாழ்மையான ஏழைகளுக்கு கர்த்தர் உதவி அனுப்பினார். அவர்கள் மனம் திருப்பி மனம் மாறிய போது அவர்கள் ஏழைகளை ஆனால் தங்களால் இயலாது என்று தங்களுக்கே உதவி தேவை என நினைத்தார்கள். அவர்கள் பிறருக்கு செய்ய அவர் அனுப்பி அவர் தங்களுக்கு செய்வார் என நம்பி எதை பிறருக்கு கொடுக்க செய்தார். தன் ஊழியம் மூலமாக கர்த்தர் ஏழை மனம் மாறியவர்களுக்கு கடினமான வேலையும் உறுதியான தரத்தையும் கொடுத்தார்.
After ye have done all these things,
இவைகளை அனைத்தையும் நீங்கள் செய்த பிறகு தரித்திரத்தையும் வஸ்தி திறமில்லாதோரையும் ஒதுக்கி வைத்து வியாதி எஸ்தரையும் உபத்திரவப்படுவோரையும் சந்திக்காமல் உங்களிடத்தில் பொருட்கள் இருக்குமேயானால் அதை வேண்டுகோருக்கு கொடாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவைகள் அதொன்றையும் செய்யாமல் போனால் இதோ உங்கள் ஜெபம் வீணாக போகும், யாதொரு பலனையும் இயாது. நீங்கள் விசுவாசத்தை மாறுதல் அளிக்க மாய கராருக்கு ஒப்புவீர்கள். அவர்கள் வறுமையிலிருந்து போதே அவர் வாக்களிக்கப்பட்ட சமாதம் வந்தது. அவர்களது அவளுள்ள ஜனங்களுக்கு அப்பாற்பட்ட ஐஸ்வர்யமான ஆசீர்வாதம் பின்னர் வந்தது. தேவையுள்ளவர்களையும் குறைவான அல்லது வேதனையுள்ளவரையும் கவனிக்கும் மாதிரி ஒருபோதும் மாறவில்லை. நன்கு நிலைத்துக் கொண்டால் இந்த வாழ்க்கையிலும் என்றென்றைக்கும் ஆசீர்வாதங்கள் கொண்டு வரக்கூடிய மற்றொரு சோதனையும் உண்டு. வயதும் சுகவீனமும் நம்மை மிகவும் சோதிக்கலாம். என் மகள் வீட்டில் இருக்கும் போது என் நண்பர் எங்கள் ஆயராக இருந்தார். மலையின் மீது முகாம் இரவுகளில் அவர் தன் பெரிய சாட்சியை கூறும் போது தங்கள் உணர்த்து பற்றி பேசுவார். அவர் அவர்களை நேசித்தார், அவர்களை அதை அறிவார். எங்கள் ஆயர் விடுவிக்கப்பட்டார். அவர் முன்பும் ஆயராக இருந்திருக்கிறார். என் மகள்களைப் போலவே நான் சந்தித்த முந்தைய தொகுதியிலிருந்தவர்கள் அவரை நினைவில் வைத்திருந்தனர்.
I visited him in his home from time to time to thank him.
நான் அவ்வப்போது அவருக்கு நன்றி தெரிவிக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கும் அவருடைய வீட்டுக்கு சென்றேன். அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய தேவைப்பட்டது. தொடர்ந்த வேதனையில் இருந்தார். அவருக்கு ஆறுதல் அளிக்க நான் செல்லும் போது ஒவ்வொரு நேரமும் மாறாக அவர் எனக்கு ஆறுதல் கூறினார். எவ்வப்போதும் ஆறுதல் அளிக்கப்பட்டவன் நானே. அவரது முதுகும் கால்களும் ஒரு ஊன்றுகோல் பயன்படுத்த காயப்படுத்தியது. இருப்பினும் அவர் சபையில் சீக்கிரம் வருமே வரை புன் முறுவலுடன் வரவேற்கும்படியாக வாசலில் அருகில் அமர்ந்து இருப்பார். நான் காலையிலேயே அவைகளை வெளியே வைத்திருந்தேன். அவர் ஒரு கையால் குப்பை கூடையை இழுத்து கொண்டிருந்தார். அடுத்த கையில் தன் சமநிலைக்காக ஊன்றுகோல் வைத்திருக்கிறார். எனக்கு அதிக உதவி தேவைப்படும் போது எனக்கு உதவினார். கேட்காமலே புன் முறுவலுடன் எனக்கு உதவினார். கடைசியில் செவிலியர்களாலும் மருத்துவர்களாலும் அவர் கவனிக்கப்பட வேண்டிய நேரத்தில் அவரை சந்தித்தேன். வேதனையும் சிறிது கொண்டு மருத்துவமனையில் படுக்கையில் படுத்திருக்கிறார். அவர் பலவீனமாகி கொண்டிருக்கிறார் என்று சொல்ல அவரது மனைவி என்னை அழைத்தார். குழாய்களும் பாட்டிகளும் இணைக்கப்பட்டு படுக்கையில் படுத்தபடியே நானும் என் மகனும் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தோம். அவரது வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டுமென தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் செய்யவும் எல்லா சோதனைகளையும் வெல்லவும் அவர் நேரமும் பலனும் பெறுவார் என்று வாக்குத்தத்துடன் ஆசீர்வாதத்தை நான் முன்னிறுத்தேன். நான் வெளியேறி அவரது படுக்கையிலிருந்து அடியெடுக்கும் வைக்கும் போது அவரது கை என் கரத்தை பிடிக்க நீட்டினார். அவரது பிடியின் வலிமையும் அவரது குரலின் உறுதியும் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அவரை மீண்டும் பார்க்கலாம் என்று அங்கு சென்றேன். அவருடைய மற்றும் நம்முடைய பரிபூரண நியாயபதியாக இருக்கிற இறைச்சிகரை பார்க்க விரும்புகிற மகிமையான இடத்திற்கு சென்றிருக்கிறார். அவரது இறுதி சடங்கில் நான் பேசினேன். எனது பக்கத்து வீட்டுக்காரரும் நண்பருமானவர் சென்றிருக்க இடத்திற்கு அவரும் செல்வார் என அவர் அறிந்ததை பவுல் சொன்ன வார்த்தைகளை நினைத்தேன். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிந்தோகா இருக்க தீங்கனு பவி சுவிசேனம் அடைய வேலை செய்ய என் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்போதே பாவப்பழியாக வாக்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராட்டினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயபதியாக கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்துள்ளார். என் பக்கத்து வீட்டுக்காரர் அந்த சோதனையை கடந்து விட்டார். தன் நியாயபதியை ஆனந்த புன்சிரிப்புடன் எதிர்கொள்வார் என நான் அறிவேன். பிதாவாகிய ஜீவன் ஜீவிக்கிறார். நான் சாட்சி அளிக்கிறோம். நம்மை பெருங்கேற்றி பூரணப்படுத்துகிற வழியை நாம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தியுள்ளார். இறைச்சகர் ஜீவிக்கிறார் என சாட்சி அளிக்கிறேன். அவரது கட்டளையையும் பரிசுத்த உடன்படிக்கைகளையும் அவரது பாவ நிவர்த்தி மூலம் கழுவதை படுத்திய சாத்தியமாக இருக்கிறது. என் சொந்த அனுபவத்தின் மூலம் ஒவ்வொரு பாடுகளிலும் இருள மீது அவர் நமக்கு பலன் கொடுக்க முடியும். தலைவர் மான்சர் கர்த்தரின் தீர்க்க தரிசி. அவர் எல்லா ஆசரித்துவ திருவுக்கோள்களை தரித்திருக்கிறார். அவருடன் ஒருவை ஒருவர் தாங்கி நாம் இருக்கிற சபை கர்த்தரத்தின் உண்மையான சபை மற்றும் நமது வழியில் அவர் அனுப்புகிற நம்மை போன்றே துயரப்படுவோருக்கு உதவி செய்வதால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன்.
Our beloved Father in heaven,
பரலோகத்தில் இருக்கும் எங்கள் அன்பான பிதாவே, இந்த இறுதி நேரத்தில், இந்த மாபெரும் நடந்த இறுதி நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு கடமையும் அன்பையும் தெரிவிக்கிறோம். எங்களது அப்போஸ்தலருக்கும் எங்களது தீர்க்க தரிசிகளுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவர்களின் வார்த்தைகளுக்காகவும் எல்லா பேச்சுகளுக்கும் எங்களுக்கு குடும்பத்திற்கு அதிலிருந்து எங்களுக்கு கிடைத்த உதவிக்கு நாங்கள் அன்பு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாங்கள் அன்பு கூறுகிறோம். அந்த செய்திகளை நாங்கள் எல்லோருக்கும் எடுத்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யவும். நாங்கள் இந்த மத்திய காலத்தில் நாங்கள் வருவதற்கு உதவி செய்யும் என நான் கேட்டுக் கொள்கிறேன். ஆமீன்.
This has been the first session of the 179th Annual General Conference of The Church of Jesus Christ of Latter-day Saints. Speakers were selected from the general authorities and general officers of the church. Music was provided by the Mormon Tabernacle Choir. This broadcast has been furnished as a public service by Bonneville Communications. Any reproduction, recording, transcription, or other use of this program without written consent is prohibited.